This sermon, Possessing the Gate of the Enemy After Trial, was delivered on Sunday afternoon, March 22, 1964, at Denham Springs High School in Denham Springs, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1964 வருடம் மார்ச் 22 ஞாயிறு பிற்பகலில் அமெரிக்கா லூசியானா டென்ஹாம் ஸ்பிரிங்ஸில் உள்ள டென்ஹாம் ஸ்பிரிங்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் பொசஸிங் த கேட் ஆஃப் த எனிமி ஆஃப்டர் ட்ரயல், சோதனைக்கு பிறகு சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
Have a little idea, like to see people stand when we read the word. Don't you like that? We stand to pledge allegiance. We stand for our nation. Why not stand for the word now?
அதாவது வியப்புறுவதோ உங்களுக்கு தெரியுமா, நாம் வார்த்தையை வாசிக்கும் போது ஜனங்கள் எழுமி நிற்பதை காண வேண்டும் என்ற ஒரு சிறு எண்ணம் எனக்கு உண்டு. நீங்கள் அதை விரும்பவில்லையா? நாம் நம்முடைய தேசத்திற்காக நிற்கும் போது நாம் விசுவாச உறுதிமொழியை கூற நிற்கிறோம். அப்படியானால் ஏன் வார்த்தைக்காக இப்படி இருக்கக்கூடாது?
While we are standing just a minute, I was reading an article not long ago. I was thinking last night of those people who stood for Christ. If you haven't done it, won't you do it today?
நாம் ஒரு நிமிடம் நின்று கொண்டிருக்கையில் அண்மையில் நான் ஒரு கட்டுரையை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கிறிஸ்துவுக்காக நின்ற அந்த ஜனங்களை குறித்து நான் கடந்த இரவு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் அதை இதுவரை செய்யாமல் இருந்தால் நீங்கள் அதை இன்றைக்கு செய்ய மாட்டீர்களா?
There's a great evangelist about 75 years ago. I just can't think of his name. I think it's Arthur McCoy. He'd crossed the land.
ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மகத்தான சுவிசேஷகர் இருந்தார். என்னால் அவருடைய பெயரை நினைவுபடுத்த முடியவில்லை. அவருடைய பெயர் ஆர்த்தர் மெக்காய் என்று நான் நினைக்கிறேன். அவர் தேசத்தை விட்டு கடந்து சென்றாராம்.
He had a dream that he had went on to glory. He said he went up to the gates and he said they wouldn't let him in. Instead he said, I'm Arthur McCoy from the United States. I'm an evangelist.
அப்பொழுது ஓர் இரவு அவர் மகிமைக்குள் சென்று விட்டதாக ஒரு சொப்பனம் கண்டிருந்தாராம். அப்பொழுது அவர் வாசலண்டை சென்றதாக கூறினார். அப்பொழுது அங்கிருந்தவர்களோ அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்று அவர் கூறினார். அப்பொழுது இவர், நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து வந்துள்ள ஆர்த்தர் மெக்காய், நான் ஒரு சுவிசேஷகன் என்று கூறினதாக கூறினார்.
So the gatekeeper went in. Now this was a dream. He went in and said, I can't find your name at all. He said, well, I was an evangelist. He said, sir. He said, well, is there a chance that there's something wrong? He said, no, sir. I have the book here. I can't find your name at all.
ஆகையால் அந்த வாயிற்காப்போன் அப்பொழுது உள்ளே சென்று, இப்பொழுது இது ஒரு சொப்பனமாயிருந்தது. அவன் உள்ளே சென்று பார்த்துவிட்டு, என்னால் உங்களுடைய பெயரையே கண்டறிய முடியவில்லை என்று கூறிவிட்டானாம். அப்பொழுது இவரோ, நான் ஒரு சுவிசேஷகனாக இருந்தேன் என்றாராம். அதற்கு அவனோ, ஐயா, என்னால் கண்டறிய முடியவில்லை என்றானாம். அப்பொழுது இவர், உள்ளே செல்ல வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு உள்ளதா, ஏதோ காரியம் தவறாய் உள்ளதே என்று கூறினாராம். அதற்கு அவனோ, இல்லை ஐயா, நான் இங்கு புத்தகத்தை வைத்துள்ளேன், என்னால் அதில் உங்களுடைய பெயரையே கண்டறிய முடியவில்லை என்று
கூறினானாம். Can I do anything about it? He said, you might appeal your case to the white throne judgment. God help, I don't want to be there. He said, well, if that's my only hope, I guess I'll just appeal my case then.
அப்பொழுது அவர், என்னால் அதை குறித்து வேறு ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டாராம். அதற்கு இவனோ, நீர் உம்முடைய வழக்கை வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்யலாம் என்றானாம். தேவனே உதவி செய்யும், நான் அங்கிருக்க விரும்பவில்லை. அப்பொழுது இவரோ, நல்லது, அது மாத்திரமே என்னுடைய நம்பிக்கையா இருக்குமானால் அப்பொழுது நான் என்னுடைய வழக்கை மேல்முறையீடு செய்வேன் என்று நான் யூகிக்கிறேன் என்று
கூறினாராம்.
அப்பொழுது அவர் அங்கு புறப்பட்டு சென்றதாக எண்ணி, அதாவது அவர் புறப்பட்டு செல்ல துவங்கின போது அங்கு முதலில் இருளாயிருந்ததாகவும் பின்னர் பிரகாசமாக மாறினதாகவும் கூறினார். மேலும் இந்த வெளிச்சமான இடத்தில் நின்றது போல வேறு எந்த இடமும் அவ்வாறு இருந்ததில்லை என்பது போல தோன்றியதாக கூறினார். ஆனால் அவர் அந்த இடத்தின் மையத்தில் இருந்தாராம்.
Who approaches my throne of judgment? He said, I'm Arthur McCoy. I'm an evangelist. Sent many souls to the kingdom. He said, was your name not found upon the book? No. Said, then you have appealed to my court? Yes, sir. You shall receive justice. I judge you by my laws.
அப்பொழுது தேவன், என்னுடைய நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்தை அணுகிறது யார் என்று கேட்டதாக கூறினார். அப்பொழுது இவரோ, நான் ஆர்த்தர் மெக்காய். நான் அநேக ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்கு ஆயத்தம் செய்ய அனுப்பப்பட்டிருந்த சுவிசேஷகன் என்றாராம். அதற்கு அவர், உன்னுடைய பெயர் அந்த புத்தகத்தில் காணப்படவில்லையா என்று கேட்டாராம். இவரோ, இல்லையே என்றாராம். அதற்கு அவர், ஆகையால் நீ என்னுடைய நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளாயா என்று கேட்டாராம். அப்பொழுது இவரோ, ஆமையா என்றாராம். அதற்கு அவரோ, நீர் நீதியை பெற்றுக் கொள்வீர், நான் என்னுடைய பிரமாணங்களைக் கொண்டு உன்னை நியாயந்தீர்ப்பேன் என்றாராம்.
Arthur McCoy, did you ever tell a lie? He said, I thought I was a pretty good man till I stood in that light. He said, but in the presence of that light, I was a sinner. We'll all be that. You might feel secure now, but wait till you come there. How do you think it feels here when he's anointed? How little you can feel, what will it be at that white throne judgment?
Arthur McCoy, நீ எப்போதாவது ஒரு பொய் சொல்லி இருக்கிறாயா என்று கேட்டாராம். அப்பொழுது இவர், நான் அந்த ஒளியில் நிற்கும் வரையில் நான் ஒரு நல்ல மனிதனாக இருந்தேன் என்று நான் எண்ணியிருந்தேன் என்றார். மேலும் அவர், ஆனால் அந்த ஒளியின் பிரசன்னத்தில் நான் ஒரு பாவியாயிருந்தேன் என்றார். நாம் எல்லோருமே அந்த விதமாகத்தான் இருப்போம். நீங்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருப்பதாக உணரலாம். ஆனால் நீங்கள் அங்கே வரும் வரையில் காத்திருங்கள். அவர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அதை இங்கே எப்படி உணர்வதாக நினைக்கிறீர்கள்? நீங்கள் உங்களை எவ்வளவு அற்பமாக உணர முடிகிறது? அது வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பில் எப்படி இருக்கும்?
He said, did you ever tell a lie? He said, I thought I'd been truthful, but some little things I thought was little white lies, they become big and dark there. He said, yes, sir, I've told a lie.
அப்பொழுது அவர், நீ எப்போதாவது ஒரு பொய்யை கூறினாயா என்று கேட்டாராம். அதற்கு இவரோ, நான் உண்மையுள்ளவனாக இருந்து வந்ததாக நான் எண்ணியிருந்தேன். ஆனால் நான் சிறு காரியங்கள் என்று எண்ணி நல்ல காரியத்திற்காக கூறின சிறு பொய்கள் அங்கே பெரியதாகவும் கருப்பாகவும் மாறியிருந்தன. அப்பொழுது இவர், ஆமையா, நான் ஒரு பொய்யை கூறியிருக்கிறேன் என்றாராம்.
He said, did you ever steal? He said, I thought I'd been honest about it, never stole, but said in the presence of that light, I realized there's some deals that I pulled, it wasn't just right. He said, yes, sir, I stole.
அப்பொழுது அவர், நீர் எப்போதாவது களவாடி நீரா என்று கேட்டாராம். அதற்கு இவர், நான் அதை குறித்த காரியத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்து வந்தேன் என்றும் ஒருபோதும் களவாடினதில்லை என்றும் எண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஒளியின் பிரசன்னத்தில் நான் சரியில்லாத சில செயல்களில் ஈடுபட்டிருந்ததை தெளிவாக உணர்ந்தேன் என்று கூறினார். அப்பொழுது அவர், ஆமையா, நான் களவாடி இருக்கிறேன் என்று
கூறினாராம். And he's just about ready to hear his sentence depart into everlasting fire, which is prepared for the devil and his angels. Said every bone was coming apart. Said I heard the sweetest voice I ever heard in my life.
அப்பொழுது அவர், என்னுடைய நியாயத்தீர்ப்பு என்றாரா. மேலும் அவர், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போ என்று தன்னுடைய நியாயத்தீர்ப்பை கேட்க கிட்டத்தட்ட அப்படியே ஆயத்தமாயிருந்தாராம். அவருடைய ஒவ்வொரு எலும்பும் தனித்தனியாக கட்டுவிட்டுக் கொண்டிருந்ததாகவும் கூறினார். அப்பொழுதோ, நான் என் வாழ்க்கையில் எப்போதும் கேட்டிருந்ததிலேயே மிகவும் இனிமையான சத்தத்தை நான் கேட்டேன் என்று கூறினார்.
He said, when I turned to look, I saw the sweetest face I ever saw. Sweeter than a mother's face, sweeter voice than my mother ever called me.
மேலும் அவர், நான் திரும்பி பார்த்தபோது நான் எப்போதும் கண்டிருந்ததிலேயே மிகவும் இனிமையான முகத்தை கண்டேன் என்றும், ஒரு தாயினுடைய முகத்தை காட்டிலும் இனிமையாயிருந்தது என்றும், என்னுடைய தாய் என்னை கூப்பிட்ட சத்தத்தை விட அந்த சத்தம் இனிமையாயிருந்தது என்றும் கூறினார்.
So I looked around, I heard a voice said, Father, that is true. He did tell lies. And he wasn't just honest. But down on earth he stood for me. So now I stand in his place.
அப்பொழுது அவர், நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அப்பொழுது ஒரு சத்தம், பிதாவே, அது உண்மைதான். அவன் பொய்களை கூறினான். அவன் நேர்மையாயிருக்கவில்லை. ஆனால் பூமியிலே அவன் எனக்காக நின்றான். எனவே நான் இப்பொழுது அவனுடைய ஸ்தானத்தில் நிற்பேன் என்று கூற கேட்டேன் என்றார்.
That's what I want to happen then. I want to stand for him now. That when that time comes, he stood in my place. Let's read from Genesis 22, 15th, 16th, 17th, and 18th verses.
அந்த விதமாகவே அங்கு சம்பவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இப்பொழுது அவருக்காக நிற்க விரும்புகிறேன். அதாவது அந்த நேரம் வருகிற போது அவர் என்னுடைய ஸ்தானத்தில் நிற்பார். ஆதியாகமம் 22 அதிகாரத்திலிருந்து 15, 16, 17 மற்றும் 18 வசனங்களை நாம் வாசிப்போமாக.
And the angel of the Lord called unto Abraham out of heaven the second time and said, By myself have I sworn, saith the Lord. For because thou hast done this thing and hast not withheld thy son, thy only son.
கர்த்தருடைய தூதரானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதர் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால்
That in blessing I will bless thee, multiplying I will multiply thy seed as the stars of the heaven and as the sand which are by the seashore. And thy seed shall possess the gate of his enemy.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
And in thy seed shall all the nations of the earth be blessed because thou hast obeyed my voice. Let us pray.
நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நாம் ஜெபம் செய்வோமாக.
Heavenly Father, take the text now, Lord, and minister to us. May the Holy Spirit carry the words, Lord, right out to every heart that would meet our expectations this afternoon. For they are great, Lord, and you told us to ask the abundance that our joys might be full. We ask it in Jesus' name. Amen. You may be seated.
பரலோக பிதாவே, இப்பொழுது இந்த மூல பாடத்தை எடுத்து கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு இதயத்திற்குள்ளும் சரியாக கொண்டு செல்வாராக. இந்த பிற்பகலில் அதுவே எங்களுடைய எதிர்பார்ப்புகளை சந்திக்கும். ஏனென்றால் கர்த்தாவே அவைகள் மகத்துவமானவளாயிருக்கின்றன. எங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு மிகுதியாய் கேளுங்கள் என்று நீர் எங்களிடத்தில் கூறினீர். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம்.
I should call this a text for a few moments. My voice is weak, so that's the reason I have to stand by the microphone. I know there's a rebound, but you suffer if a little. I want to call it possessing the gates of the enemy after trial.
நான் இந்த ஒரு பாடப்பொருளை தலைப்பிட்டு கூற வேண்டுமானால் ஒரு சில நிமிடங்கள் என்னுடைய குரல் பலவீனமாய் உள்ளது. ஆகையால் அந்த காரணத்தினால்தான் நான் ஒலிபெருக்கியின் அருகே நிற்க வேண்டியதாய் உள்ளது. ஒரு எதிரொலி உண்டாவதை நான் அறிவேன். ஆனாலும் நாம் சற்று நேரம் சகித்துக் கொள்வோம். நான் இதை சோதனைக்கு பிறகு சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்று அழைக்க விரும்புகிறேன்.
Our scene opens one of the most marvelous scenes in Abraham. You know that Abraham is the father of the faithful. And the promise is made to Abraham.
ஆபிரகாமின் மிக ஆச்சரியமான காட்சிகளில் ஒன்று நம்முடைய காட்சியாக திறக்கப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்டது.
And only being heirs with him through Christ is the only way we receive the promise. It's through Abraham.
கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நாம் அவரோடு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். நாம் வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்கிற ஒரே வழி ஆபிரகாமின் மூலமாக மாத்திரமே ஆகும்.
Abraham was just an ordinary man, but he was called of God, and He was faithful to that call. When God spoke to him, Abraham never one time doubted that voice. He stayed right with it. No matter what the difficult was, he stayed right with it.
இப்பொழுது ஆபிரகாம் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான். ஆனால் அவன் தேவனால் அழைக்கப்பட்டான். அவன் அந்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவன் அவனிடத்தில் பேசின போது ஆபிரகாம் அந்த சத்தத்திற்கு ஒரு முறை கூட சந்தேகப்படவில்லை. அவன் அதனோடு தரித்திருந்தான். என்ன கடினமாக இருந்த போதிலும் கவலைப்படாமல் அவன் அதனோடு தரித்திருந்தான்.
And then he was promised a son. And he waited 25 years to receive that son. Calling anything contrary to it as though it wasn't so. And in this son, all the families of the earth was to be blessed. And the patriarch was faithful to his call and the promised word.
அதன் பின்னர் அவனுக்கு ஒரு குமாரன் வாக்களிக்கப்பட்டிருந்தது. அவன் அந்த குமாரனை பெற்றுக்கொள்ள 25 வருடங்கள் காத்திருந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைத்தான். ஆகையால் இந்த குமாரனுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. கோத்திரப்பிதா தன்னுடைய அழைப்பிற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு உண்மையுள்ளவராக இருந்தார்.
He was an example of what we should be. Now we being dead in Christ, we are Abraham's seed.
நாம் என்னவா இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் உதாரணமாக இருந்தார். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கின்றபடியால் நாம் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம்.
Now there was two seed of Abraham. One of them was natural seed, the other was a spiritual seed. One of them was natural by his flesh. The other was a seed of his faith, the faith that we also might be Abraham's seed by the promised word.
இப்பொழுது ஆபிரகாமின் இரண்டு சந்ததிகள் இருந்தன. அவைகளில் ஒன்று மாம்ச பிரகாரமான சந்ததியாக இருந்தது, மற்றொன்று ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக இருந்தது. அவைகளில் ஒன்று அவனுடைய மாம்சத்தினால் உண்டான மாம்ச பிரகாரமானதாக இருந்தது, மற்றொன்று நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மூலம் ஆபிரகாமனுடைய வித்தாகும்படிக்கு அவனுடைய விசுவாச சந்ததியாய் இருந்தது.
And now after he had been tried for 25 long years, and instead of growing weaker, he grew stronger. See, if it didn't happen the first year, the next year it would be a greater miracle because it was 2 years old.
இப்பொழுது அவன் 25 வருடங்களாக சோதிக்கப்பட்டிருந்த பிறகும் அவன் பலவீனம் அடைவதற்கு பதிலாக பலமுள்ளவனானான். பாருங்கள், அது முதல் வருடத்தில் சம்பவிக்கவில்லை என்றால் அடுத்த வருடம் அது ஒரு மகத்தான அற்புதமாயிருக்கும். ஏனென்றால் அது 2 வருடம் கடந்ததாய் உள்ளது.
And he piled those years up as he got older and his body died out. The wombs of Sarah, the womb it got was unfertile and therefore his strength was gone and it's totally impossible.
அவன் அநேக வருடங்களை கடந்து விட்டபடியால், அவன் வயோதிகனாய் இருந்தபடியால் அவனுடைய சரீரமோ மரித்து போய்விட்டது. சாராளின் கர்ப்பம் இல்லை, அது கருத்தறியாமல் இருந்தது. ஆகையால் அவனுடைய பலன் போய்விட்டிருந்தது. அது முற்றிலும் கூடாத காரியமாய் உள்ளது.
Did you ever think what God did there? See, he never so much as just made her womb fertile. For remember, if he did that, then remember, if he did that, they didn't have these health and hygiene bottles and they had to give the baby milk from the cow. See, he also had to, her milk veins was dried up. So he couldn't have, there had to be something happen.
தேவன் அங்கே என்ன செய்தார் என்பதை நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்துள்ளீர்களா? பாருங்கள், அவரோ அவருடைய கர்ப்பம் கருத்தரிக்கும்படிக்கு மாத்திரம் உண்டு பண்ணியிருக்கவில்லை. ஏனென்றால் நினைவிருக்கட்டும், அவர் அதை செய்திருந்தால் அப்பொழுது நினைவிருக்கட்டும், அப்பொழுது அவர்கள் இந்த ஆரோக்கியத்திற்காக அந்நாட்களில் பசுவின் பாலை கொடுத்து உடல்நலம் பெறும்படியான பால் புட்டிகளை உடையவர்களாக இருக்கவில்லை. புரிகிறதா? அவருடைய பால் கொடுக்கும் மார்பக இரத்த குழாய்களும் வறண்டு போய்விட்டிருந்தன. ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது.
Then look at a woman 100 years old to go into labor. Her heart wouldn't have stood it. It's hard now for a woman 40 years old to do it. Her heart couldn't have stood it.
அதன் பின்னர் பிரசவ வலிக்குள்ளாக போகிற 100 வயதான ஒரு ஸ்திரீயை நோக்கி பாருங்கள். அவளுடைய இருதயம் அதை தாங்கியிருந்திருக்க முடியாது. இப்பொழுது 40 வயதிலேயே அதை பொறுத்துக் கொள்வது ஒரு கடினமானதாக உள்ளது.
So, you know what he did? If you'll notice, now I know many might disagree. If this is all right to make this statement, see, it would be just my own thinking.
ஆகையால் அவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இப்பொழுது அநேகர் கருத்து வேறுபாடு கொள்வதையும் நான் அறிவேன். இந்த காரியத்தை கூறுவது சரியா இருக்குமா? பாருங்கள், இது என்னுடைய சொந்த சிந்தனையா இருக்கலாம்.
See, the Bible is a supernatural book. It's written so that it's hid from the schools, theologians. How many knows that? Jesus thanked God. He said, I thank thee, Father, thou hast hid it from the wise and prudent and reveal it to babes such as would learn.
பாருங்கள், வேதம் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு புத்தகமாய் உள்ளது. அது வேத பாட பள்ளிகளுக்கும் வேத பண்டிதனுக்கும் மறைக்கப்பட்டவாறே எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? இயேசு அதற்காக தேவனை ஸ்தோத்தரித்தார். அவர், பிதாவே, நீர் இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார்.
It's a book of love. When the love of God comes into the heart, then you fall in love with God. Then he reveals himself. The Bible, meaning the interpretation of the Bible, is God himself interpreting in his promises. But the Bible is written between the lines.
இது ஒரு அன்பின் புத்தகமாகும். தேவனுடைய அன்பு இருதயத்திற்குள் வருகிற போது அப்பொழுது நீங்கள் தேவனோடு அன்பு கொள்கிறீர்கள். அப்பொழுது அவர் தம்மை வேதாகம பொருளில் வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களில் தம்மை வியாக்கியானிப்பதே வேதாகம வியாக்கியானமாய் உள்ளது. ஆனால் வேதம் அது மறைபொருளாய் எழுதப்பட்டுள்ளது.
Now like my wife, oh, she's the most wonderful woman in all the world. And I really love her. She loves me. So when I'm away from home, she'll write me a letter, say, Dear Bill, tonight I've just put the children to sleep. I've washed today and what all she done and so forth.
இப்பொழுது என்னுடைய மனைவியைப் போல, ஓ, அவள் உலகத்திலேயே மிகவும் அற்புதமான ஸ்திரீயாய் இருக்கிறாள். நான் அவளை உண்மையாகவே நேசிக்கிறேன். அவள் என்னை நேசிக்கிறாள். எனவே நான் வீட்டிலிருந்து தூரமாய் இருக்கும்போது அவளோ, அன்புள்ள பில், நான் இன்றைய பிள்ளைகளை படுக்க வைத்து விட்டேன், நான் இன்றைக்கு துணிகளை துவைத்து விட்டேன் என்று எனக்கு ஒரு கடிதம் எழுதுவாள். அவள் என்னவெல்லாம் செய்திருந்தாளோ அதை எனக்கு
எழுதுவாள். And we're so much as being one, I can read between the lines. I know what she wants to say, see? Whether she tells me that or not, see? I know what she means because it's my love for her and my understanding.
இப்பொழுது அவள் அந்த கடிதத்தில் அதை கூறிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் நீங்கள் பாருங்கள், நான் அவளை மிக அதிகமாக நேசிக்கிறேன். எனவே நான் அந்த மறைபொருளை வாசித்து அறிந்து கொள்ளும் அளவிற்கு நாங்கள் அவ்வளவு ஒன்றாய் இருந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அவள் அதை கூறினாலும் அல்லது கூறாவிட்டாலும் அவள் என்ன கூற விரும்புகிறாள் என்பதை நான் அறிவேன். பாருங்கள், அவள் எதை பொருட்படுத்தி கூறுகிறாள் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் அது அவளுக்கான என்னுடைய அன்பாயும் என்னுடைய புரிந்து கொள்ளுதலாயும் உள்ளது.
Well, that's why the Bible's wrote. See, the scholarship will go right over the top of it. They'll never get it. See, you've got to be in love with the word him to know him.
நல்லது. அந்த விதமாகவே வேதாகம் எழுதப்பட்டுள்ளது. புரிகிறதா? பாண்டித்யம் அதை கண்டுகொள்ளாமல் போய்விடும். அவர்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாருங்கள், நீங்கள் வார்த்தையோடு அன்பு கொண்டிருக்க வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா?
Now in here, watch what he did. Now Abraham and Sarah was both old, well stricken, the Bible said. Now it wasn't just because they were just people lived longer there. The Bible said that they were well stricken in age.
இப்பொழுது இங்கே அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது ஆபிரகாம், சாராள் இருவருமே மிகவும் வயோதிகர்களாய் இருந்தனர் என்று வேதம் உரைத்துள்ளது. இப்பொழுது அவர்கள் அங்கே நீண்ட காலம் வாழ்ந்து வந்த ஜனங்களாய் இருந்தனர் என்ற காரணத்தினால் அல்ல, வேதமோ அவர்கள் மிகவும் வயதில் முதியோராய் இருந்தனர் என்றே கூறியுள்ளது.
Now notice, immediately after this angel appeared, we've been talking about, which was Elohim, God, and he said, told Abraham, I'm going to visit you according to the time of life. Now watch, all down through, they were a type of the church, all the way through.
இப்பொழுது கவனியுங்கள், நாம் பேசிக்கொண்டு வந்துள்ள இந்த தூதனின் பிரசன்னமாகுதலுக்கு பிறகு உடனே அது ஏலோகிம், தேவனாகும். அவர் ஆபிரகாமிடத்தில், நான் உற்பவ கால திட்டத்தில் உன்னை சந்திக்கப் போகிறேன் என்று கூறினார். இப்பொழுது முழுமையாக கவனித்து பார்த்தால் அவர்கள் தொடர்ந்து முழுவதுமே சபைக்கு ஒரு மாதிரியாக இருந்தனர்.
Now look, here's what happened. Now he just didn't patch Sarah up and patch Abraham up. He turned them back to a young man and woman. Now that may seem strange, but now watch the rest of the word and put it together. The word is inspired. You have to be inspired with the word.
இப்பொழுது பாருங்கள், இங்கே என்ன சம்பவித்துள்ளது? இப்பொழுது அவர் சாராளுக்கு ஒட்டு போடவில்லை, ஆபிரகாமுக்கும் ஒட்டு போடவில்லை. அவர் அவர்களை ஒரு வாலிபனாகவும் வாலிப ஸ்திரீயாகவும் திரும்பவும் மாற்றினார். இப்பொழுதோ அது வினோதமாக தென்படலாம். ஆனால் இப்பொழுது மற்ற வார்த்தையை கவனியுங்கள், அது ஒன்று சேர்கிறது. வார்த்தை ஆவியினால் ஏவப்பட்டுள்ளது. நீங்கள் வார்த்தையோடு ஆவியினால் ஏவப்பட வேண்டும்.
I remember, immediately after that, immediately after the appearing of this angel, I can just see that gray hair of Sarah, little grandma with a shawl over her shoulder and a little dust cap, holding a stick going around, me having pleasure with my Lord and him old too. See?
இப்பொழுது நினைவிருக்கட்டும், அதற்கு பிறகு உடனே, இந்த தூதனின் பிரசன்னமாகுதலுக்கு பிறகு உடனே, சாராள் அந்த நரைத்த தலைமுடியோடு தன்னுடைய தோளின் மீது சால்வையோடு பாட்டியாய் தூசி படியாமல் இருக்க ஒரு சிறு தொப்பியோடு ஒரு தடியை பிடித்துக் கொண்டு நடந்து செல்வதை என்னால் அப்படியே காண முடிகிறது. முதிர்ந்த வயதுள்ளோருமான என் ஆண்டவனோடு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று எண்ணினாள். பார்த்தீர்களா?
And here was Abraham, this long beard, holding on a stick as he was, well stricken in age. And I see the next morning, his shoulders begin to straighten up, the hump come out of his back. Her hair began to turn. They went back to a young man and woman.
இதோ ஆபிரகாமோ அவர் மிகவும் முதிர்ந்த வயதுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த நீண்ட தாடியோடு ஒரு தடியை பிடித்துக் கொண்டு இருந்தான். அடுத்த நாள் காலையிலோ அவனுடைய தோள்பட்டைகள் நேராக நிமிர்ந்து நிற்க துவங்க அவனுடைய கூன் முதுகில் மறைந்து போய்விட்டதை நான் காண்கிறேன். அவனுடைய தலைமுடி கருமையாக மாறத் தொடங்கின. அவர்கள் மீண்டும் ஒரு வாலிப மனிதனாகவும் ஒரு வாலிப ஸ்திரீயாகவும் மாறிவிட்டனர்.
Just showing what he's going to do to the royal seed of Abraham. When we're changed in a moment, in a twinkling of an eye, and be caught up together.
அவர் ஆபிரகாமின் ராஜரீக வித்திற்கு என்ன செய்ய போகிறார் என்பதையே அது அப்படியே காண்பிக்கிறது. பாருங்கள், நாம் ஒரு இமைப்பொழுதில் மர்வமாக்கப்படும் போது ஒன்று சேர்ந்து எடுத்துக் கொள்ளப்படுவோம்.
Watch what happens. Now let me prove this to you. Now they've taken a trip from that place they were at, there at Gomorrah, and went all the way to Gerar, down in the Philistine land. Did you notice? Mark it on the map how far it is. What a journey for an old couple of that age.
என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு இதை நிரூபிக்கட்டும். இப்பொழுது அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அங்கே குமாராவிற்கு ஒரு பயணம் மேற்கொண்டு பெலிஸ்திய தேசத்தில் உள்ள கோராருக்கு சென்றனர். நீங்கள் கவனித்தீர்களா? அது எவ்வளவு தூரம் உள்ளது என்று சாலை வரைபடத்தில் பார்த்து குறித்துக் கொள்ளுங்கள். அந்த வயோதிக தம்பதிகளுக்கான ஒரு நீண்ட பயணம்.
In the Philistine land there was a young king by the name of Amalek, and he was looking for a wife, and he had all those beautiful Philistine girls, but when he seen grandma, he said she's fair to look upon, and he fell in love with her and wanted to marry her. She was beautiful. See? She turned back to a young woman.
அதன் பின்னர் அது மட்டுமில்லாமல் அங்கே பெலிஸ்திய தேசத்திலே அபிமெலேக்கு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிப ராஜா இருந்தான். அப்பொழுது அவன் ஒரு மனைவிக்காக தேடிக்கொண்டிருந்தான். அவன் அந்த எல்லா அழகான பெலிஸ்திய பெண்களையும் அங்கே உடையவனாயிருந்தான். ஆனால் அவன் இந்த பாட்டியை கண்டபோது அவன், அவள் காண்பதற்கு அழகாக காணப்படுகிறாள் என்று கூறி அவள் மீது காதல் கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். அது உண்மை. பாருங்கள், அவள் அழகாயிருந்தாள். புரிகிறதா? அவள் ஒரு வாலிப ஸ்திரீயாக மீண்டும்
மாறியிருந்தாள்.
கவனியுங்கள், அவள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் அவளை ஒரு புது சிருஷ்டியாக ஆக்கியிருந்தார். அவள் இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டியவளாக இருந்தாள்.
And remember, Abraham, his body is good as dead. And Sarah died when Abraham was Isaac was 45 years old, I believe, when Sarah died, and Abraham married another woman and had 7 sons besides the daughters after that. Amen.
நினைவிருக்கட்டும், ஆபிரகாம் அவனுடைய சரீரம் செத்துப்போயிருந்தது. ஆபிரகாமுக்கு சாராள் மரித்து போனாள். சாராள் மரித்தபோது ஈசாக்கு 45 வயதாக இருந்தான் என்று நான் நினைக்கிறேன். அதன் பிறகு ஆபிரகாம் மற்றொரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி குமாரர்களை மாத்திரம், குமாரத்திகள் இல்லாமல் 7 பேரை உடையவனாக இருந்தான். ஆமேன்.
See, read between the lines. It's a type. It shows there what he's going to do to all the children of Abraham. Just we're nearing it right now. So our stooped shoulders and everything don't make any difference, friends. Our gray hairs and whatever it is, it doesn't matter now. Don't look back. Let's look forward to what we're coming to.
மறைபொருளை வாசித்து பாருங்கள். அது ஒரு மாதிரியாய் உள்ளது. அவர் ஆபிரகாமின் பிள்ளைகள் எல்லோருக்கும் என்ன செய்ய போவதாய் இருக்கிறார் என்பதையே அங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது அதற்கு அப்படியே நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நண்பர்களே, நம்முடைய தொங்கின தோள்களும் மற்ற ஒவ்வொரு காரியமும் எந்த வித்தியாசத்தையுமே உண்டு பண்ணுகிறதில்லை. நம்முடைய நடைமுடிகள் மற்றும் அது என்னவாயிருந்தாலும் இப்பொழுது அது ஒரு பொருட்டல்ல. நாம் பின்னோக்கி பார்க்கிறதில்லை. நாம் எங்கே வந்து கொண்டிருக்கிறோம் என்று முன்னோக்கியே பார்ப்போமாக.
And remember, this sign that we're seeing was the last sign that Abraham and his Sarah saw before the promised son came into existence. We believe we're at that hour.
நினைவிருக்கட்டும், நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த அடையாளம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் பிறப்பதற்கு முன்பு ஆபிரகாமும் சாராளும் கண்டிருந்த கடைசி அடையாளமாயிருந்தது. நாம் அந்த வேளையில் இருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம்.
The patriarch, after this boy being born, could you imagine Isaac about 12 years old, lovely little curly-haired boy, little brown eyes? I'd imagine how that mother felt. Beautiful young woman. And so and his father.
கோத்திரப்பிதா, இந்த பையன் பிறந்த பிறகு ஏறக்குறைய 12 வயதுடைய சிறிய அழகிய சுருள்முடியை கொண்ட பையனாய் சிறிய பழுப்பு நிற கண்களை கொண்ட ஈசாக்கை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அந்த தாய், அழகான வாலிப ஸ்திரியான அவளும் அவனுடைய தகப்பனும் எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்று நான் கற்பனை செய்து பார்க்க விரும்புகிறேன்.
And one day God said, now for an example, we're way off, the hours is to come, I made you a father of nations to this boy, but I want you to take this boy up on the top of the mountain that I'll show you, and I want you to kill him up there for a sacrifice.
ஒரு நாள் தேவன் கூறினார். இப்பொழுது உதாரணமாக நாம் சற்று தூரத்தில் நின்று பார்க்கிறோம். அந்த காட்சிக்கு நேரம் இப்பொழுது வரவுள்ளது. நான் இந்த பையனின் மூலமாக உன்னை ஜாதிகளுக்கு ஒரு தகப்பனாக்கி இருக்கிறேன். ஆனால் நீ இந்த பையனை நான் உனக்கு காண்பிக்க உள்ள மலையின் உச்சிக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ அங்கே அவனை ஒரு பலியாக கொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Could you imagine that? Now you've never been asked to go to a test like that. He doesn't do that. Now that was examples, shadows.
உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இப்பொழுது அந்த விதமான ஒரு சோதனைக்கு செல்லும்படி நீங்கள் ஒருபோதும் கேட்டுக்கொள்ளப்படவே இல்லை. அவர் அதை இப்பொழுது செய்கிறதில்லை. அது மாதிரிகளாகவும் நிழல்களுமாயிருந்தன.
Did Abraham fear? No, sir. Abraham said this, I'm fully persuaded that he's able to raise him up from the dead, for I received him as one from the dead.
ஆபிரகாம் பயந்தானா? இல்லையா. ஆபிரகாம் இதை கூறினான். அதாவது, தேவன் அவனை மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று நான் முழு ரட்சகமாக நம்பியிருக்கிறேன். ஏனென்றால் நான் அவனை மரித்தோரிலிருந்து எழுந்த ஒருவனைப் போல பெற்றுக் கொண்டேன்
என்றான்.
அந்த தேவனுடைய கட்டளை இதை செய்யும்படி என்னிடத்தில் கூறியிருந்ததால் நான் அதற்கு உண்மையாய் தரித்திருந்து எனக்கு அளித்துள்ள குமாரனை செலுத்தினேன். தேவன் அவனை மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்றும் நான் அவனை ஒரு பாவனையாக பெற்றுக் கொண்டேன் என்றும்
கூறினான். Oh my friends, if God give you Pentecostals the Holy Ghost speaking in tongues, how much more are you to believe his healing power and his goodness and mercy?
Oh, என் சிநேகிதனே, தேவன் பெந்தகோஸ்திகளாகி உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அந்நிய பாஷை பேசுதலை அளிப்பாரானால் நீங்கள் அவருடைய சுகமளிக்கும் வல்லமையிலும் அவருடைய தயவிலும் இரக்கத்திலும் எவ்வளவு அதிகமாய் விசுவாசம் கொள்ள வேண்டும்.
He did that against all the theologians in the country. They said it couldn't be done, but God did it because He promised it. Then stand by your gun, your word, your sword. Believe the word of God. God said so, and that settles it.
தேசத்திலுள்ள எல்லா வேத சாஸ்திரிகளும் அதற்கு விரோதமாக இருந்த போதிலும் அவர் அதை செய்து விட்டாரே, அது செய்யப்பட முடியாது என்று அவர்கள் கூறினர். ஆனால் தேவன் அதை செய்து விட்டார். ஏனென்றால் அவர் அதை வாக்களித்தார். ஆகையினால் உங்களுடைய துப்பாக்கியை கொண்டு, உங்களுடைய வார்த்தையை கொண்டு, உங்களுடைய பட்டயத்தை கொண்டு நின்று தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். தேவன் அவன்னமாய் கூறினார். அதுவே இதற்கு தீர்வாகிறது.
From there with the mules. Now I can walk. When I was on patrol, I walked 30 miles every day through the wilderness. And we got gasoline feet, so to speak.
கவனியுங்கள், இப்பொழுது அவன் அங்கிருந்து கோவேரிக்கடையை கொண்டு ஈசாக்கை 3 நாள் பிரயாணமாக கொண்டு சென்றான். இப்பொழுதும் என்னால் நடந்து செல்ல முடியும். நான் ரோந்து பணியில் இருந்தபோது நான் ஒவ்வொரு நாளும் வனாந்திரத்தினூடாக 30 மைல் தூரம் நடந்து செல்வேன். நாமோ நடந்து செல்வதற்கு பதிலாக மோட்டார் வாகனங்களிலேயே சவாரி செய்து பழகிவிட்டோம்.
But then man, only way their transportation is either ride a donkey or walk. And he went 3 days journey from where he was and then lifted up his eyes out in the wilderness and saw the mountain far off.
ஆனால் அந்த மனிதர்களுக்கோ அவர்களுடைய போக்குவரத்தாக இருந்த ஒரே வழி ஒரு கழுதை மீது சவாரி செய்வது அல்லது நடந்து செல்வதாக இருந்தது. எனவே அவன் அங்கிருந்து 3 நாட்கள் பிரயாணம் மேற்கொண்டு அதன் பின்னர் வனாந்திரத்தில் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது தூரத்திலே அந்த மலையை கண்டான்.
He took Isaac and bound his hands, which we all know in Genesis 22, here's the type of Christ, led him up the mountain, bound, like Jesus was led up the mountain, Mount Calvary, type of God giving his son, of course.
அவன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போய் அவனுடைய கரங்களை கட்டினான். இங்கே ஆதியாகமம் 22 உள்ள அது கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக உள்ளது என்பதை நாம் யாவரும் அறிவோம். இயேசுவானவர் மலையின் மேல், கல்வாரி மலையின் மேல் வழிநடத்தப்பட்டது போல அவனை கட்டி மலையின் மேல் வழிநடத்தினான். உண்மையாகவே தேவன் தம்முடைய குமாரனை தந்தருளினதற்கு ஒரு மாதிரி.
But when they got up there and he was obedient, Isaac began to get kind of suspicious. He said, Father, here is the wood, here is the altar, here is the fire, but where is the sacrifice?
ஆனால் அவர்கள் அங்கு சென்றபோது அவன் கீழ்ப்படிந்தவனாயிருந்தான். ஈசாக்கு ஒரு விதமாக சந்தேகப்பட துவங்கினான். அவன், தகப்பனே, இங்கே கட்டை உள்ளது, இங்கே பலிபீடமும் உள்ளது, இங்கே அக்கினியும் உள்ளது, ஆனால் பலியானது எங்கே என்று கேட்டான்.
Abraham, that knowing in his mind, yet the word of God standing out there, he said, My son, God is able to provide for himself a sacrifice. He called the place Jehovah Jireh.
ஆபிரகாம் தன்னுடைய சிந்தையில் இன்னமும் தேவனுடைய வார்த்தை அங்கே நினைவில் இருப்பதை அறிந்தவனாய் அவன், என் மகனே, தேவன் ஒரு பலியை தமக்காக அருள வல்லவராயிருக்கிறார் என்றான். அவனோ அந்த இடத்தை யெகோவா யிரே என்று அழைத்தான். அவன் தன்னுடைய மகனை கட்டிய போது அவன் மரணத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தபடியால் அவனை பலிபீடத்தின் மேல் வைத்து உரையிலிருந்து கத்தியை இழுத்து தன்னுடைய சொந்த குமாரின் ஜீவனையே எடுக்க துவங்கினான். அவன் அதை செய்ய துவங்கின போது ஏதோ ஒன்று அவனுடைய கரத்தை பற்றி பிடித்து, ஆபிரகாமே, உன்னுடைய கையை போடாதே என்று உரைத்தது. அந்த நேரத்திலே வனாந்திரத்தில் அவனுக்கு பின்னே ஒரு ஆட்டுக்கடா தன்னுடைய கொம்புகள் சிக்கிக் கொண்டிருப்பதனால் கத்தியது.
Did you ever think, where did that ram come from? Remember, the country's full of lions and wolves and jackals and sheep devouring beasts.
அந்த ஆட்டுக்கடா எங்கிருந்து வந்தது என்பதை நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? தேசம் முழுவதுமே ஆட்டை பட்சிக்கும் மிருகங்களான சிங்கங்கள், ஓநாய்கள், குள்ள நரிகளால் நிறைந்திருந்தது என்பது நினைவிருக்கட்டும்.
And how far back from civilization was he? And then up on top of the mountain where there's no water. And he picked up the stones all around to make the altar. Where did that ram come from?
அந்த ஆடு ஜனக்குடியிருப்பிற்கு எவ்வளவு தூரமாக இருந்தது? அப்பொழுது மலையின் உச்சியில் அங்கே தண்ணீரும் இல்லாதிருந்தது. அவன் பலிபீடத்தை உண்டு பண்ண சுற்றிலும் இருந்த கற்களை பொறுக்கினான். அந்த ஆட்டுக்கடா எங்கிருந்து வந்தது?
See? But It wasn't a vision. He killed a ram. It had blood. What did he say? God is able to provide for himself a sacrifice.
புரிகிறதா? ஆனால் அது ஒரு தரிசனமாயிருக்கவில்லை. அப்பொழுது அவன் அந்த ஆட்டுக்கடாவை கொன்றான். அதற்கு ரத்தம் இருந்தது. அவன் என்ன கூறினான்? தேவன் தமக்காக ஒரு பலியை தர வல்லவராயிருக்கிறார்.
How are you going to come out of that chair? How is that spastic child going to get well? Or you from that chair? You from there? You with the heart trouble? Whatever's the matter? God is able to provide for himself.
நீங்கள் அந்த நாற்காலியிலிருந்து எப்படி எழுந்து வரப் போகிறீர்கள்? எப்படி அந்த வலிப்பு நோயுள்ள குழந்தை குணமடையப் போகிறது? அல்லது நீங்கள் அந்த நாற்காலியிலிருந்து அங்கிருந்து எப்படி எழும்பப் போகிறீர்கள்? ஒரு இருதய கோளாறோடுள்ள நீங்கள் எப்படி குணமடையப் போகிறீர்கள்? காரியம் என்னவாக இருந்தாலும் தேவன் தமக்காக அருள வல்லவராயிருக்கிறார்.
Abraham believed it. The patriarch stayed true to the promise. And he gave the promise that your seed, because you believe my word, and regardless of what the circumstance, your seed shall possess the gate of its enemy.
ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். கோத்திரப்பிதா வாக்குதத்திற்கு உண்மையாய் தரித்திருந்தார். அவர், உன்னுடைய சந்ததியார், நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசித்தபடியால், சூழ்நிலை என்னவென்பதை பொருட்படுத்தாதபடியால், உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வாக்களித்தார்.
Why? Every enemy that come up as a figure against Abraham, the enemy of she's too old, I'm too old, all this and everything else, he still stayed right true to that promise.
ஏன்? எழும்பிற ஒவ்வொரு சத்துருவும் ஒரு பாவனையாக ஆபிரகாமுக்கு எதிராகவே இருந்தது. அந்த சத்துரு, அவள் மிகவும் வயோதிகமாயிருக்கிறாள், நானும் மிகவும் வயோதிகனாயிருக்கிறேன், இந்த யாவும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் எதிராகவே இருந்தது. அவன் அப்பொழுதும் அந்த வாக்குத்தத்துக்கு உண்மையாய் தரித்திருந்தான்.
Now, man that possesses that faith still will take God's word regardless of circumstances. Now, if you can't do that, then you're not Abraham's seed. That's the faith that Abraham had. His seed.
இப்பொழுது அந்த விசுவாசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற மனிதன் இன்னமும் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வான். இப்பொழுது உங்களால் அதை செய்ய முடியவில்லை என்றால், அப்பொழுது நீங்கள் ஆபிரகாமின் வித்து அல்ல. அந்த விதமான விசுவாசத்தையே ஆபிரகாம் உடையவனாயிருந்தான். அவனுடைய சந்ததியும் அவ்வாறே இருக்கும்.
The promise of Abraham was that his seed, now his royal seed also, as I told you a while ago. And this seal that he gave Abraham was a seal of promise. And the royal seed, according to Ephesians 4:30, is sealed by the Holy Ghost after they have stood the test. Try to think of it.
Abraham's வாக்குத்தத்தம் அவனுடைய சந்ததிக்குமானதாயிருந்தது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் உங்களுக்கு கூறினது போல, இப்பொழுது அது அவனுடைய ராஜரீக சந்ததிக்குமானதாயும் கூட உள்ளது. அவர் ஆபிரகாமுக்கு அளித்த இந்த முத்திரை ஒரு வாக்குத்த முத்திரையாயிருந்தது. எபேசியர் 4:30 ராஜரீக சந்ததியார், அவர்கள் சோதனைக்கு நின்ற பிறகு பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படுகின்றனர். அதை குறித்து சிந்தித்து பார்க்க முயற்சியுங்கள்.
Many think they got the Holy Ghost. Many claim to have the Holy Ghost. Many can show many evidences and signs of it, but still, if it can't stay with this word, it's not the Holy Ghost. You believe every word, then you're sealed after the test.
அநேகர் தாங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதாக எண்ணுகிறார்கள். அநேகர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உரிமை கோருகிறார்கள். அநேகரால் அநேக அத்தாட்சிகளையும் அதனுடைய அடையாளங்களையும் காண்பிக்க முடியும். ஆனால் இன்னமும் அது இந்த வார்த்தையோடு தரித்திருக்க முடியவில்லை என்றால், அது பரிசுத்த ஆவி அல்ல. புரிகிறதா? நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதே நீங்கள் சோதனைக்கு பிறகு முத்திரையிடப்படுகின்றீர்கள்.
When we believe every promise in the word, then we are sealed by the Spirit to confirm the promise. That's what Abraham, well, he did it.
நாம் வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் விசுவாசிக்கும் போது, அப்பொழுது அந்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்த நாம் ஆவியினால் முத்திரையிடப்படுகிறோம். அந்த விதமாகத்தான் அது அப்படித்தான் ஆபிரகாமுக்கு நடந்தது. அந்த விதமாகவே அவன் அதை செய்தான்.
Then and then only have we the right to possess the gates of our enemy. You cannot do it until first you become that seed.
அப்பொழுதே நம்முடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு உரிமை உண்டு. நீங்கள் முதலில் அந்த சந்ததியாக மாறும் வரையில் உங்களால் அதை செய்யவே முடியாது.
Remember, in the Bible, I spoke on it at Houston or somewhere the other, or I mean Dallas, the token.
நினைவிருக்கட்டும், வேதத்தில் நான் ஹவுஸ்டனில் அல்லது எங்கோ மற்றெங்கோ இல்லை, நான் டல்லாஸ் என்று கூற விரும்புகிறேன், அங்குதான் அதன் பேரில் பேசினேன். அடையாளம்.
See, a Jew could show down in Israel that he was a Jew by circumcision. But God said, when I see the blood, and the blood shall be unto you a token.
பாருங்கள், இஸ்ரவேலில் உள்ள ஒரு யூதனால் விருத்தசேதனத்தைக் கொண்டு தான் ஒரு யூதன் என்பதை காண்பிக்க முடிந்தது. ஆனால் தேவன், நான் இரத்தத்தை காணும்போது இரத்தமே உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்றார்.
The life that was in the blood could not come on the worshiper because, well, it was the animal's life. It was only a shadow coming up to the real life. Then the chemistry, the blood itself had to be read upon the door, in the post of the door.
அந்த இரத்தத்தில் இருந்த ஜீவன் ஆராதனை செய்பவர் மேல் வர முடியாது. ஏனென்றால் அது மிருகத்தினுடைய ஜீவனாயிருந்தது. அது வரப்போகும் உண்மையான ஜீவனுக்கு ஒரு நிழலாய் மாத்திரமே இருந்தது. அப்பொழுது அந்த ரசாயனம், அந்த ரத்தம் தானே வாசலின் மேல், வாசலின் நிலைக்கால்களின் மேல் பூசப்பட வேண்டியதாக இருந்தது.
Apply Bahasa, which is just a common weed, showing that you don't have to have some super faith. You just have to have the faith you got, like you have to start your car, come to church.
அது ஈசோப்பினால் பூசப்பட்டது. அது ஒரு சாதாரண களைச்செடியாயுள்ளது. எனவே அது நீங்கள் ஏதோ ஒரு மிக மேன்மையான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டியதில்லை என்பதையே காண்பிக்கிறது. நீங்கள் உங்களுடைய காரை இயக்க வேண்டியதற்கு, சபைக்கு வருவதற்கு பெற்றுள்ள விசுவாசத்தை போன்ற அதே விசுவாசத்தையே உடையவர்களாக இருக்க வேண்டும்.
See, a lot of people think they got to be something. No, no, that's wrong. Just common faith is all you have to apply the blood by. Hear the word, believe the word, apply it, that's all.
புரிகிறதா? ஏராளமான ஜனங்கள் தாங்கள் வேறு ஏதோ ஒன்றை பெற்றிருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இல்லை, இல்லை, அது தவறாகும். நீங்கள் எல்லோருமே சாதாரண விசுவாசத்தினாலே ரத்தத்தை பூச வேண்டியதாய் உள்ளது. வார்த்தைக்கு செவி கொடுங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள், அதை கிரியைக்குட்படுத்துங்கள், அவ்வளவுதான்.
Just pick up weeds anywhere there in Palestine with hyssop. It's a little weed grows out of the cracks of the walls and around. Dip it in their blood and put it on the lintel and the doorpost.
அங்கே பாலஸ்தீனாவில் எங்கு வேண்டுமானாலும் ஈசோப்பு என்ற அந்த களைச்செடிகளை பிடுங்கிக் கொள்ளலாம். அது சுவர்களின் வெடிப்புகளிலும் சுவர்களை சுற்றிலும் காணப்படும் ஒரு சிறு களைச்செடியே ஈசோப்பாகும். அதில் அவர்கள் ரத்தத்தை தோய்த்து அதை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்தின் மேல் பூசினர்.
And remember, I don't care how much they were in the covenant, how much the Jew could show he was circumcised, how good a person he was, all the covenant was annulled unless the token was there. When I see the blood alone.
நினைவிருக்கட்டும், அவர்கள் எவ்வளவுதான் உடன்படிக்கையில் இருந்திருந்தாலும், அவன் விருத்தசேதனம் பண்ணப்பட்ட யூதன் என்று காண்பிக்க முடிந்தாலும், அவன் எவ்வளவுதான் ஒரு நல்ல நபராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த அடையாளம் அங்கே இருந்தால் ஒழிய அந்த உடன்படிக்கை யாவும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. நான் அந்த ரத்தத்தை காணும் போது மாத்திரமே ஆகும்.
Now the blood, now the token is not the chemistry of the blood of Christ, because it was shed thousands of years ago.
இப்பொழுது ரத்தம் அடையாளம் ரசாயனம் அல்ல, கிறிஸ்துவின் ரத்தத்தின் ரசாயனம் அல்ல. ஏனென்றால் அது 2000 வருடங்களுக்கு முன்னர் சிந்தப்பட்டது.
But you see where there had to be the chemistry there, the life in the animal couldn't come up on the human because the life of the animal doesn't have a soul. Animal does no right from wrong. It's the human being that has the soul.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கே இருக்க வேண்டியதாக இருந்த ரத்தம் மிருகத்தில் இருந்த ஜீவனால் மானிடர் மேல் திரும்பவும் வர முடியாது. ஏனென்றால் அந்த மிருக ஜீவனுக்கு ஒரு ஆத்மா கிடையாது. மிருகமானது சரியானதையும் தவறானதையும் அறியாது. மானிட வர்க்கமே ஆத்மாவை உடையதாக இருக்கிறது.
Now, but when Jesus, the Son of God, virgin born, shed his blood, the life that was in that blood was God itself. The Bible said we are saved by the life, the blood of God. not the blood of a Jew, not the blood of a Gentile, but the life of God.
இப்பொழுது ஆனால் இயேசு தேவகுமாரன் கன்னிப்பிறப்பானவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தில் இருந்த ஜீவன் தேவனாயிருந்தது. வேதம் நாம் தேவனுடைய இரத்தத்தின் ஜீவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உரைத்துள்ளது. ஒரு யூதனின் இரத்தத்தினால் அல்ல, ஒரு புறஜாதியானின் இரத்தத்தினால் அல்ல, ஆனால் தேவனுடைய ஜீவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
God created this blood cell. Virgin born. She never knew no man. Neither did the egg come from her.
தேவன் தம்முடைய இரத்த அணுவை சிருஷ்டித்து கன்னிப்பிறப்பாய் பிறந்தார். அவள் எந்த மனிதனையுமே அறியாதிருந்தாள். அவளிடத்திலிருந்து கருமுட்டைகளும் உண்டாகவில்லை.
I know many of you people won't believe the egg did. The egg can't be there without a sensation. What would God do then? He created both egg and blood cell. And that was the tabernacle of God, holy. I will not suffer my holy one to see corruption.
உங்களில் அநேக ஜனங்கள் கருமுட்டை உண்டானது என்று நம்பத்தான் வேண்டும் என்று இருப்பதை நான் அறிவேன். ஒரு உணர்ச்சியின்றி அங்கே கருமுட்டைகள் உண்டாக முடியாது. அப்படியானால் தேவன் என்ன செய்வார் புரிகிறதா? அவர் முட்டையையும் இரத்த அணுவையும் சிருஷ்டித்தார். அதுவே தேவனுடைய பரிசுத்த கூடாரமாயிருந்தது. நான் என்னுடைய பரிசுத்தரின் அழிவை
காணவிட்டேன்.
முட்டை எங்கிருந்து உண்டானது என்று புரிகிறதா? நான் அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன். அவருடைய சரீரம் பரிசுத்தமானதாக இருந்தது. ஓ என்னே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறதில்லை. உங்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி உங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ள முடியும்?
We are saved by the blood of God. That's where my faith is. Not walk out there in the blood of a prophet, not walk out there in the blood of an ordinary man or a teacher or a theologian. We walk there in the blood of God. God said so.
நாம் தேவனுடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அங்குதான் என்னுடைய விசுவாசம் உள்ளது. ஒரு தீர்க்கதரிசியின் இரத்தத்தில் அங்கு நடப்பதல்ல. ஒரு சாதாரண மனிதனின் இரத்தத்தில் அல்லது ஒரு வேதப்பாட ஆசிரியர் அல்லது ஒரு வேத சாஸ்திரியின் இரத்தத்தில் அங்கு நடப்பதல்ல. நாம் அங்கே தேவனுடைய இரத்தத்தில் நடக்கிறோம். தேவன் அவன்னமாய் கூறினார்.
He became human being. He changed his strand. He stretched his tent here with us and become one of us. He's our kinsman redeemer. He had to become kinfolks to us because that was the law. God became man. And dwelt among us.
அவர் மானிடனாக ஆனார். அவர் தம்முடைய ரூபத்தை மாற்றினார். அவர் இங்கே நம்மோடு இருக்கும்படி தம்முடைய கூடாரத்தை விரித்து நம்மில் ஒருவரானார். அவர் நம்முடைய இரத்தான் மீட்பராயிருக்கிறார். அவர் நமக்கு இரத்தானாக வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அது நியாயப்பிரமாணமாக இருந்தது. தேவன் மனிதனாகி நம் மத்தியிலே வாசம் பண்ணினார்.
Notice how that in doing this, he coming from him was God, the Spirit. And that Spirit becomes upon the believer. Therefore, the life that was in our sacrifice, we are identified by that same life.
அது எப்படி என்று கவனியுங்கள். இதை செய்ய அவர் தேவனிடத்திலிருந்து ஆவியானவரிடத்திலிருந்து வந்தார். அந்த ஆவி விசுவாசியின் மேல் வருகிறது. ஆகையால் நம்முடைய பலியிலிருந்து அந்த ஜீவனால் நாம் அதே ஜீவனால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோம்.
Then how can they see the life of God moving amongst the people and call it an unclean thing? When that's our identification of our sacrifice.
அப்படியானால் அது நம்முடைய பலியின் நம்முடைய அடையாளமாக இருக்கும் போது தேவனுடைய ஜீவன் ஜனங்களுக்கு மத்தியில் அசைபாடுவதை அவர்கள் கண்டு எப்படி அதை அசுத்தமான காரியம் என்று அழைக்க முடியும்?
He that believeth on me, the works that I do shall he also. His life returning upon the from the sacrifices we lay our hands upon it and identifying ourselves dead to our own thoughts.
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நாம் நம்முடைய கரங்களை அதன் மேல் வைத்து நம்முடைய சொந்த சிந்தனைகளுக்கு நம்மை மறித்தவர்களாக அடையாளம் காட்டும் போது அந்த பலி பலியிலிருந்து அவருடைய ஜீவன் திரும்பி வருகிறது.
Then how can we let denominations push us into creeds and things and say we believe it? We are dead to those things. Paul said, none of these things bother me. For he was tied to an absolute Christ.
அப்பொழுது நாம் எப்படி ஸ்தாபனங்கள் நம்மை கோட்பாடுகளுக்கும் மற்ற காரியங்களுக்குள்ளும் தள்ள அனுமதித்து நாம் அதை விசுவாசிக்கிறோம் என்று கூற முடியும்? நாம் அந்த காரியங்களுக்கு மறித்து விட்டிருக்கிறோம். பவுலோ, இந்த காரியங்கள் எதுவுமே என்னை தொல்லைப்படுத்துகிறதில்லை என்றான். ஏனென்றால் அவன் முற்றிலுமாக கிறிஸ்துவின் அன்றைக்கு கட்டப்பட்டிருந்தான்.
Never true achievement is tied to an absolute. And my absolute is the word. And everybody else's that's really born of the spirit, their absolute is God's word. I'm tied to it.
ஒவ்வொரு உண்மையான சாதனையும் முற்றிலுமானதற்கு கட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய முற்றிலுமானது வார்த்தையாய் உள்ளது. ஒவ்வொருவருக்கும், அதாவது உண்மையாகவே ஆவியினால் பிறந்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையே அவர்களுடைய முற்றிலுமானதாய் உள்ளது. நான் அதற்கு
கட்டப்பட்டிருக்கிறேன்.
நான் என்னுடைய கரங்களை அதன் மேல் வைத்தேன். அது என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. நான் என்னை அவரோடு அடையாளம் கண்டுகொண்டேன். அவர் தம்மை நம்மோடு அடையாளம் கண்டுகொள்வதாக வாக்களித்தார் என்பதை நாம் அறிவோம்.
That brings genuine faith. Not your own faith, but his faith. Something that you don't control, he does it. Now notice, then and then only, when the is the promise made to you.
அதுவே அசலான விசுவாசத்தை கொண்டு வருகிறது. உங்களுடைய சொந்த விசுவாசத்தை அல்ல, ஆனால் அவருடைய விசுவாசம். நீங்கள் கட்டுப்படுத்தாத ஏதோ ஒரு காரியம், அவர் அதை செய்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அதன் பின்னர் அப்பொழுது மாத்திரமே வாக்கு தத்தம் உங்களுக்கு பண்ணப்படுகிறது.
No matter how many churches you join, how many times you've been baptized, face forward, backward, any way you want to. On Till that seal is placed upon you, then you have no right to call yourself connected with your sacrifice.
நீங்கள் எத்தனை சபைகளை சேர்ந்திருந்தாலும், நீங்கள் எத்தனை முறை ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தாலும், முகம் முன்புறம் முழுகும்படி பின்புறமாக நீங்கள் விரும்புகிற எந்த விதத்திலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தாலும், அது ஒரு பொருட்டல்ல. அந்த முத்திரை உங்கள் மீது போடப்படும் வரையில் உங்களுடைய பலியோடு உங்களை இணைத்துக் கொள்ளும்படி அழைக்க உங்களுக்கு உரிமையே கிடையாது.
And what is the seal of God? Ephesians 4:30 says, Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed until the day of your redemption. Amen. Not from one revival to another, but eternally sealed.
Amen.
Until the day that you're redeemed back.
தேவனுடைய முத்திரை என்றால் என்ன? எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று கூறுகிறது. ஒரு எழுப்புதலிலிருந்து மற்றொரு எழுப்புதல் வரை அல்ல, நீங்கள் திரும்பவும் மீட்கப்படுகின்ற நாள் வரைக்கும் நித்தியமாக முத்திரையிடப்பட்டீர்கள்.
And remember, if you never was in God's thoughts, you'll never be with God. How many knows that he was a redeemer? Well then, anything redeemed has to come back to where it fell from.
நினைவிருக்கட்டும், நீங்கள் தேவனுடைய சிந்தையில் ஒருபோதும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் தேவனோடு இருக்கவே மாட்டீர்கள். அவர் ஒரு மீட்பராய் இருந்தார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அப்படியானால் மீட்கப்பட்ட எந்த காரியமும் அது எங்கிருந்து விழுந்ததோ அந்த பழைய நிலைக்கு திரும்பி வர வேண்டும்.
So if he came to redeem us, how could we was one time didn't have to be redeemed and we were all born in sin, shaped in iniquity, come to the world speaking lies.
ஆகையால் அவர் நம்மை மீட்க வரவில்லை என்றால், ஒரு காலத்தில் மீட்கப்பட முடியாமல் நாம் எல்லோரும் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்த நாம் எப்படி இருந்திருக்க முடியும்?
It shows that the real Christian is an attribute of God's thinking before there was a world or a star or air or anything else.
ஒரு உலகம் அல்லது ஒரு நட்சத்திரம் அல்லது காற்று அல்லது வேறெந்த ஒரு காரியமும் உண்டாவதற்கு முன்னமே உண்மையான கிறிஸ்தவன் தேவனுடைய சிந்தையின் தன்மையாக இருக்கிறான் என்பதையே அது காண்பிக்கிறது.
Eternal. And he came to redeem us back as God's thought, spoken to a word, made manifest and brought back to his thought.
அது நித்தியமாய் உள்ளது. அவர் நம்மை மீண்டும் மீட்பதற்கே வந்தார். அது தேவனுடைய சிந்தை ஒரு வார்த்தையை உரைக்க வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய சிந்தைக்கு மீண்டும் கொண்டு வரப்படுகிறதாய் உள்ளது.
Kinsman, Redeemer, that's the reason God himself had become one of us. to redeem. Nothing else could do it. An angel couldn't do it. Nothing else. He had to come down and be tempted like we are to redeem us.
இரத்தான் மீட்பர். அந்த காரணத்தினால்தான் தேவன் தாமே மீட்கும்படிக்கு நம்மில் ஒருவராக வேண்டியதாக இருந்தது. வேறெந்த காரியமும் அதை செய்ய முடியாதிருந்தது. ஒரு தூதனால் அதை செய்ய முடியவில்லை. வேறு யாருமே அதை செய்ய முடியவில்லை. அவர் நம்மை மீட்க நம்மை போல சோதிக்கப்பட கீழே வர வேண்டியதாக இருந்தது.
Notice, now the natural seed of Abraham. Let's check some of those natural seed and see if God kept his word with the natural seed, which was Isaac. Let's check some of the natural seed that believed the full promise of God and had no question.
இப்பொழுது மாம்ச பிரகாரமான ஆபிரகாமின் சந்ததியை கவனியுங்கள். அந்த மாம்ச பிரகாரமான சந்ததியில் சிலவற்றை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. தேவன் தம்முடைய வார்த்தையை மாம்ச பிரகாரமான சந்ததியாயிருந்த ஈசாக்கோடு காத்துக்கொண்டாரா என்று பார்ப்போமாக. எந்த கேள்வியுமின்றி தேவனுடைய வாக்குதத்தை முழுமையாய் விசுவாசித்த சில மாம்ச பிரகாரமான சந்ததியை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக.
I remember there were tens of thousands times multiplied thousands that was circumcised and everything else and still was not Abraham's seed.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், அங்கே கோடார கோடி பேர் விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருந்தும் அதே சமயத்தில் ஆபிரகாமினுடைய சந்ததியா இல்லாமல் இருந்தனர்.
That which is Jew outward is not Jew, that which is Jew inward. They, many of them, failed, bitterly failed.
நிச்சயமாக, ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்திலே யூதனானவரே யூதன். அவர்களில் அநேகர் தவறி போயினர், கடுந்துயரமாய் தவறி போயினர்.
Look in the wilderness. They said, we, the day of the Passover, are to drinking at the fountain, St. John 6, there's all rejoicing. Jesus said, I'm that rock that was in the wilderness. I'm the bread that come from God out of heaven. If a man may eat thereof and not die.
வராந்திரத்தில் நோக்கி பாருங்கள். அவர்கள் நாங்கள் என்றெல்லாம் கூறினர். பஸ்கா நாளிலே இல்லை, ஊற்றண்டை பருகையிலே, பரிசுத்த யோவான் 6. அவர்கள் எல்லோரும் கலிகூர்ந்து கொண்டிருந்தனர். இயேசு, நானே வராந்திரத்தில் இருந்த அந்த கண்மலை, நானே தேவனிடத்திலிருந்து வானத்திலிருந்திறங்கின அப்பம், ஒரு மனிதர் அதை புசித்தால் மறிக்க மாட்டான் என்றார்.
They said, our fathers eat man in the wilderness for 40 years. He said, and they are every one dead.
அவர்கள் எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் 40 வருடங்களாய் மன்னாவை புசித்தனர் என்றனர். அதற்கு அவரோ, அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்து போயினர் என்றார்.
Dad, take that word and run and see what it means. Eternally separated. Yet they were Abraham's seed. Death means separation, annihilation. Completely destroyed. Annihilation. Jesus said they were dead. Every one of them, yet they were circumcised Jews.
மரித்து போன என்ற அந்த வார்த்தையை எடுத்து அதை ஆராய்ந்து பார்த்தால், அது என்ன பொருள்படுகிறது என்று பார்த்தால், நித்தியமாக பிரிக்கப்பட்டிருத்தல் என்பதாய் உள்ளது. அதே சமயத்தில் அவர்கள் ஆபிரகாமனுடைய சந்ததியாயும் இருந்தனர். மரணம் என்பது வேறு பிரிதல், நிர்மூலமாகுதல், முழுமையாக அடிக்கப்படுதல், நிர்மூலமாதல் என்று பொருள்படுகிறது. அவர்கள் மரித்து போயினர். அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்து போய்விட்டனர். அதே சமயத்தில் அவர்கள் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்ட யூதர்களாக இருந்தனர்.
See, folks, just because we're Methodist, Baptist, Presbyterian, got a little confession and things like that, the devil bleeds just as much as we do.
பாருங்கள், பரிதாபமான ஜனங்களே, நாங்கள் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் என்ற காரணத்தினால் ஒரு சிறு அறிக்கையை செய்துள்ளோம். அதை போன்ற காரியங்கள் நாம் விசுவாசிக்கிற விதமாகவே பிசாசும் விசுவாசிக்கிறான்.
But you've got to be identified with it. God's got to witness it to it by sealing with the Holy Spirit. No question of the word. If you say, well, that was for the other day, there's something wrong.
ஆனால் நீங்கள் அதனோடு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தேவன் பரிசுத்த ஆவியோடு கூடிய ஒரு முத்திரையினால் அதற்கு சாட்சி பகர வேண்டும். வார்த்தையை குறித்த கேள்வியே கிடையாதே. நீங்களோ, இருக்கட்டும், இப்பொழுது அது மற்றொரு நாளுக்கானதாக இருந்தது என்று கூறினால் அப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் உள்ளது.
What if a man come running and you told him the light was shining and he run down to the basement and said, I just refuse it. There's no such a thing as light. I don't believe it. There'd be something wrong with that man. He'd be mentally upset. If he refuses its warm rays and its life-giving resource, there's something wrong with him. Mentally.
ஒரு மனிதன் ஓடி வந்தபோது நீங்கள் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது என்று அவனிடத்தில் கூறின போது, அவனோ கட்டிடத்தின் அடித்தளத்திற்கு ஓடி சென்று நான் அதை மறுக்கிறேன், நான் அதை நிராகரிக்கிறேன், வெளிச்சம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது, நான் அதை நம்புவதில்லை என்று கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மனிதனோடு ஏதோ காரியம் தவறாயிருக்கும். அவன் மனநிலை கோளாறு அடைந்திருந்தான். அவன் அதனுடைய ஒப்பமான கதிர்களை மறுப்பானையானால், அதனுடைய ஜீவனை அளிக்கும் ஆதாரத்தை மறுப்பானையானால், அப்பொழுது அவனோடு மனோரீதியாக ஏதோ காரியம் தவறாய் உள்ளது.
Sees the word of God made plain before him and identifies and then shuts and pulls down his denominational curtains. There's something wrong with that man spiritually.
Amen.
Something's wrong with him. There's something spiritually wrong. You just can't receive it. Blind and don't know it. Going on to the judgment. God will be the judge.
ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை காணும்போது, அவருக்கு முன்பாக தெளிவாக்கப்பட்டு அடையாளம் கண்டுகொள்ளப்படுவதை காணும்போது, அதன் பின்னர் அவன் ஸ்தாபன திரைச்சீலைகளை எடுத்துவிட்டு மறைத்துக் கொண்டால், அப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த மனிதனோடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அவனோடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. ஆவிக்குரிய பிரகாரமாக ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அறியாத குருடனாய் நியாயத்தீர்ப்புக்கு செல்கிறான். தேவன் நியாயந்தீர்ப்பார்.
Notice when they did this and these seeds now that did believe it, watch what happened. Let's check some of them. Now Abraham's seed.
அவர்கள் இதை செய்தபோது கவனியுங்கள், இந்த சந்ததிகள் இப்பொழுது அதை விசுவாசித்தன. என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். இப்பொழுது ஆபிரகாமனுடைய சந்ததியாகிய அவர்களில் சிலரை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக.
Let's take the Hebrew children. Because they stood true and wouldn't tolerate with image worship. They refused to bow down to an image that the king of the nation had made. It was made after a holy man too. The image of Daniel.
நாம் எபிரேய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோமாக. ஏனென்றால் அவர்கள் உண்மையாய் நின்று சிலை வழிபாட்டை பொறுத்துக்கொள்ள மனமில்லாதிருந்தனர். அவர்கள் அந்த தேசத்தின் ராஜா செய்திருந்த சிலைக்கு பணிய மறுத்தனர். அது ஒரு பரிசுத்த மனிதனான தானியேலின் சாயலின்படி செய்யப்பட்டிருந்தது.
Show that the Gentile race was brought in on the false side of worshiping an image of a holy man. It goes out the same way when people are being forced to worship images of people.
புறஜாதி இனம் போலியான பக்கத்தின் கீழாக ஒரு பரிசுத்த மனிதனின் சிலையை பணிந்து கொள்ள கொண்டு வரப்பட்டிருந்தது என்பதை காண்பித்தது. ஜனங்களின் சொருவங்களை ஆராதித்து பணிய ஜனங்கள் பலவந்தம் பண்ணப்படும் போது அது அதே விதமாக போகிறது.
It come in by revelation of Daniel being able to interpret the word that was wrote on the handwriting on the law. That's the way it come in and that's the way it goes out. The same way of the image of the Gentile.
அது வெளிப்பாட்டினால் உள்ளே வருகிறது. சுவற்றின் மேல் எழுதப்பட்டிருந்த கையெழுத்தை தானியேலால் அந்த வார்த்தையை வியாக்கியானிக்க முடிந்தது. அதே விதமாகவே அது உள்ளே வந்து அதே விதமாகவே அது வெளியே போகிறது. புறஜாதியாரின் சொருபத்தை குறித்தும் அதே விதமாகவே உள்ளது.
Notice, they refused to do it. What did they do? They were Abraham's seed standing true to the word and they possessed the gates of the enemy of fire. They did it. God's word's true.
கவனியுங்கள், அவர்கள் அதை செய்ய மறுத்தனர். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஆபிரகாமனுடைய சந்ததியாய் இருந்து வார்த்தைக்கு உண்மையாய் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் சத்ருவினுடைய வாசலை அக்னியை சுதந்தரித்துக் கொண்டனர். அவர்கள் அதை செய்தனர். நல்லது, தேவனுடைய வார்த்தையோ உண்மையுள்ளதாய் இருக்கிறது.
Daniel tested for the worship of one true God. He was tested for that. And in the time of test, he stood the test.
தானியேல் ஒன்றான மெய்தேவனை ஆராதிப்பதற்காக சோதிக்கப்பட்டான். அவன் அதற்காக சோதிக்கப்பட்டான். அந்த சோதனையின் நேரத்தில் அவன் சோதனையில் நின்றான்.
What did God do? It looked like the chips down for him, as we would say. And they didn't know what to do. They was going to feed him to the lions. But Daniel stayed true to the test of theirs, one true God.
Amen.
And he possessed the gate of his enemy. God closed the mouth of the lion.
நாம் கூறுவது போல அது அவனுக்கான மோசமான நிலைமையாய் இருந்தது போன்று காணப்பட்ட பிறகு தேவன் என்ன செய்தார்? என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் சிங்கத்திற்கு அவனை இரையாக அளிக்கப் போவதாயிருந்தனர். ஆனால் தானியேல் அந்த சோதனைக்கு உண்மையாய் தரித்திருந்து ஒன்றான மெய்தேவன் உண்டு என்று அறிந்து அவன் தன்னுடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டான். தேவனோ சிங்கத்தின் வாயை அடைத்திருந்தார்.
Moses stayed true to the promised word before the false impersonators Jabez and Jabez in the test.
மோசே சோதனையில் என்ன எம்ரே என்ற போலியான பாவனையாளர்களுக்கு முன்பாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு உண்மையாய் தரித்திருந்தான்.
Look, God had met him a supernatural. Told him to go do these things, show these signs, and each sign would have a voice. Moses went right down, this is true as he knows. He threw down the sticks and it turned into a serpent. You know what happened? Here come the impersonators and done the same thing.
பாருங்கள், தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட காரியத்தோடு அவரை சந்தித்து இந்த காரியங்களை செய்ய போகும்படிக்கும் இந்த அடையாளங்களை காண்பிக்கவும் ஒவ்வொரு அடையாளமும் ஒரு சத்தத்தை உடையதாக இருக்கும் என்றும் அவரிடத்தில் கூறியிருந்தார். மோசே அங்கு புறப்பட்டு சென்று அவன் அறிந்திருந்த மட்டும் அப்படியே உண்மையாயிருந்தான். அவன் கோலை தரையிலே போட அது ஒரு சர்பமாக மாறினது. அப்பொழுது என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ அந்த ஆள்மாறாட்டக்காரர்களும் வந்து அதே காரியத்தை செய்தனர்.
Now Moses didn't throw his hands up, well, I guess it's all wrong. He stayed there and waited on God. He stayed true. No matter how many impersonators there was, he stayed true.
இப்பொழுது மோசே உடனே தன்னுடைய கரங்களை மேலே உயர்த்தி அது முற்றிலும் தவறு என்று நான் யூகிக்கிறேன் என்று கூறவில்லை. அவன் அங்கேயே தரித்திருந்து தேவன் பேரில் காத்திருந்தான். அவன் உண்மையாய் தரித்திருந்தான். எத்தனை ஆள்மாறாட்டக்காரர்கள் அங்கிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவன் உண்மையாய் தரித்திருந்தான்.
And when he stayed true to his commission to bring those people out of that place, when the water gate got in his way, God let him possess it and he opened the gate by the pillar of fire that was leading him and took the people on to the promised land.
அவன் இந்த ஜனங்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியான தன்னுடைய கட்டளைக்கு உண்மையாய் தரித்திருந்த போது அவனுடைய வழியில் குறுக்கே தண்ணீர் நின்ற போது அவன் அதை சுதந்திரிக்கும்படி தேவன் அனுமதித்தார். அப்பொழுது அவனை வழிநடத்திக் கொண்டிருந்த அக்கினி ஸ்தம்பத்தினால் அவன் அந்த வாசலை திறந்தான். அதன் பின்னர் அவன் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு சென்றான்.
Joshua, another great leader, only two out of went to the promised land, Joshua and Caleb. They came to a place called Kadesh, which was the center of the world at that time, and so much that that was a judgment seat.
யோசுவா மற்றொரு மகத்தான தலைவன். யோசுவா மற்றும் காலேப் என்ற இருவர் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்றனர். அவர்கள் காதேஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தனர். அது அந்த நேரத்தில் உலகத்தின் மையமாயிருந்தது. காரணம் அது நியாயாசனமாக இருந்தது.
And all they sent out 12 spies to look at the land. And 12 of them come back. 10 of them said, oh, it's too much of a job. We just couldn't do it. Well, then people, we look like grasshoppers to the side of them.
ஓ, அவர்களோ அந்த தேசத்தை சுற்றி பார்க்க 12 வேவுக்காரர்களை அனுப்பினர். அவர்கள் 12 திரும்பி வந்தனர். அப்பொழுது அவர்களில் 10 பேர், ஓ, அது மிகவும் ஒரு கடினமான பணி, நாம் அதை சுதந்திரிக்க முடியாது, நாம் அந்த ஜனங்களுக்கு பக்கத்தில் வெட்டுக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம் என்று கூறினார்கள்.
But what did Joshua do? He stilled the people. He said, wait a minute, we're more than able to take it. No matter how little we are, how much in the minority, what was he doing? He was standing true to that promise, I'll give you this land. But you fight every inch of it.
ஆனால் யோசுவா என்ன செய்தான்? அவன் ஜனங்களை அமைதிப்படுத்தினான். அவன், ஒரு நிமிடம் பொறுங்கள், நாம் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு சிறுபான்மையினராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றான். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன், நான் உங்களுக்கு இந்த தேசத்தை தருகிறேன், ஆனால் அதனுடைய ஒவ்வொரு அங்கிலத்திற்கும் நீ போரிட வேண்டும் என்ற வாக்குதத்திற்கு உண்மையாய் நின்று
கொண்டிருந்தான். Footprints means possession. It's all yours. Every promise belongs to you, but you'll fight every inch of the way in and out.
தாயே, நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய சுகமளித்தலை உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அதனுடைய ஒவ்வொரு அங்கத்துக்கும் நீங்கள் போரிட வேண்டும். உங்களுடைய உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் நான் உங்களுக்கு சொந்தமாக கொடுக்கிறேன். அடிச்சுவடு என்பது உடமையாக பெற்றிருத்தல் என்று பொருள்படுகிறது. அவை யாவும் உங்களுடையதாய் உள்ளன. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு சொந்தமானதாய் உள்ளது. ஆனால் நீங்கள் இப்பொழுது அந்த வழியின் ஒவ்வொரு அங்கலத்திற்கும் போரிட வேண்டும்.
Now, Joshua knew what God said. He was the seed of Abraham. He said, I believe that, that God give us the land and we're more than able to take it.
இப்பொழுது தேவன் என்ன கூறினார் என்பதை யோசுவா அறிந்திருந்தான். அவன் ஒரு ஆபிரகாமின் சந்ததியாயிருந்தான். புரிகிறதா? அவன் தேவன் நமக்கு தேசத்தை கொடுத்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று கூறினான்.
And because he stood the test against the whole group of Israelites, all the tribes and all the people mourned and cried, Joshua said, keep still. God made the promise.
ஏனென்றால் அவன் சோதனையில் நின்றான். முழு இஸ்ரவேலரின் கூட்டமும் எல்லா கோத்திரங்களும் எல்லா ஜனங்களும் எதிராக புலம்பி அழுது கதறின. யோசுவாவோ, அமைதியாயிருங்கள், தேவன் வாக்குத்தத்த மனிதார்
என்றான்.
நீங்கள் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும், என்ன எதிர்ப்பு இருந்தாலும், மருத்துவர் என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் வாக்குத்தத்தை அளித்துள்ளார். அதை நிறைவேற்றுவது தேவனை பொறுத்ததாய் உள்ளது.
What did he do? When he come down to the river of Jordan, he possessed the gate.
Amen.
That's what he did. Jericho closed up like a turtle in a shell. What did he do? He possessed the gate.
அவன் என்ன செய்தான்? அவன் யோர்தான் நதியண்டை வந்தபோது அவன் அந்த வாசலை சுதந்தரித்தான். அதைத்தான் அவன் செய்தான். எரிகோ ஒரு ஓட்டுக்குள் இருந்த ஒரு ஆமையைப் போல மூடப்பட்டிருந்தது. அவன் என்ன செய்தான்? அவன் அந்த வாசலை சுதந்தரித்தான்.
Even one day when his enemy was trying to take him, he possessed the gate of his enemy so much that he commanded the sun to stand still. And the sun obeyed him and never turned for 24 hours.
அவனுடைய சத்ருவும் கூட அவனை மேற்கொள்ள ஒரு நாள் முயற்சித்துக் கொண்டிருந்த போது அவன் சூரியனை அப்படியே தரித்து நிற்கும்படி கட்டளையிட்டு தன்னுடைய சத்ருவின் வாசலை அவ்வளவாய் சுதந்தரித்துக் கொண்டான். சூரியனோ அவருக்கு கீழ்ப்படிந்து 24 மணி நேரமும் சுழலவே இல்லை. தேவன் அவருடைய வாக்குத்தத்திற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் தம்முடைய வார்த்தையை தோற்கடிக்க முடியாதபடி பரலோகத்தின் வல்லமைகள் எல்லாவற்றையுமே உபயோகிப்பார். அவரால் காத்துக்கொள்ள முடியாத ஒரு வாக்குத்தத்தை அவர் ஒருபோதும் பண்ணினதே இல்லை.
I'm the Lord, heals all thy diseases. If you lay hands on the sick, they shall recover. Amen. If thou canst believe, all things are possible.
உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமேன். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும்.
Joshua believed it. Though God had to stop the earth from turning, held it there with some other power, his own power, that the world never turned for 24 hours till Joshua avenged himself upon his enemy. He tucked the gates. Certainly he did. God's ever true.
Joshua அதை விசுவாசித்தான். எனவே தேவன் பூமியானது சுழல்வதை நிறுத்த வேண்டியதாக இருந்தது. மற்ற ஏதோ ஒரு வல்லமையினால், அவருடைய சொந்த வல்லமையினால் அது அங்கே நிறுத்தப்பட்டது. யோசுவா தானே தன்னுடைய சத்துருவின் மேல் பழிவாங்கி திருமளவும் பூமியானது 24 மணி நேரமும் சுழலவே இல்லை. அவன் வாசல்களை சுதந்தரித்துக் கொண்டான். நிச்சயமாகவே அவன் சுதந்தரித்தான். தேவன் எப்போதுமே உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
நாம்
இன்னும் அதிகமான கதாநாயகர்களை குறித்து பார்க்க நேரம் இருந்தால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கோ இப்பொழுது ஏறக்குறைய 10 நிமிடங்களே
உள்ளன. As they were in great warriors of faith, they all died at the gate of death. They all perished right at the gate of death. Then come on the royal seed of Abraham.
பாருங்கள், இந்த எல்லா விலையேறப்பட்ட கதாநாயகர்களும் அவர்கள் விசுவாசத்தின் மகத்தான வீரர்களாக இருந்தபோது அவர்கள் யாவரும் மரணத்தின் வாசலண்டையே மரித்து போயினர். அவர்கள் யாவரும் சரியாக மரணத்தின் வாசலண்டையிலே அழிந்து போயினர். அதன் பின்னர் ஆபிரகாமின் ராஜரீக வித்தும் கூட வந்தார்.
They were all the natural seed from Isaac. But here come the royal seed of Abraham, which was Christ. Abraham's seed of faith. What we're supposed to be. You see how, whether we are or not.
அவர்கள் எல்லோருமே ஈசாக்கிலிருந்து வந்த மாம்ச பிரகாரமான சந்ததியாயிருந்தனர். ஆனால் இங்கே ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி வந்தார். அது கிறிஸ்துவாயிருந்தது, ஆபிரகாமினுடைய விசுவாச சந்ததியார். நாம் என்னவா இருக்க வேண்டுமோ அந்த விதமாக நாம் எப்படி இருக்கிறோமா அல்லது இல்லையா என்று பார்ப்போம்.
The natural seed only was a type. All others was born of natural birth. But he come a virgin birth.
மாம்ச பிரகாரமான சந்ததி ஒரு மாதிரியாய் மாத்திரமே இருந்தது. மற்ற யாவரும் மாம்ச பிரகாரமாக பிறந்திருந்தனர். ஆனால் அவர் ஒரு கன்னிப்பிறப்பாய் வந்தார்.
See, that wasn't of the seed of Abraham then, a Jew. He come by the seed of faith of the promise. And then we're supposed to be his children through this man.
பாருங்கள், அது ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கவில்லை. அப்பொழுது ஒரு யூதன், அவர் விசுவாச சந்ததியின் வாக்குத்தத்தின் மூலம் வந்தார். ஆகையால் நாம் இந்த மனிதனூடாக அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
Watch what he did. When he was on earth, he conquered and possessed every gate the enemy had, the royal seed. He promised it by the word. He conquered it.
அவர் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் ஜெயங்கொண்டு அவருக்கு இருந்த ஒவ்வொரு சத்ருவின் வாசலையும் சுதந்தரித்துக் கொண்டார். ராஜரீக வித்து அவர் அதை வார்த்தையினால் வாக்குத்தம் பண்ணியிருந்தார். அவர் அதை ஜெயங்கொண்டார்.
He conquered the gate of sickness for us. That's what he came to do. Remember, sick people, he conquered that gate. You don't have to conquer it. He conquered it.
அவர் நமக்காக சுகவீரத்தின் வாசலை ஜெயித்தார். அதை செய்யவே அவர் வந்தார். அவர் சுகவீரமுள்ள ஜனங்களே, நினைவிருக்கட்டும், அவர் அந்த வாசலை ஜெயித்தார். எனவே நீங்கள் அதை ஜெயங்கொள்ள வேண்டியதில்லை. அவர் அதை ஜெயித்து விட்டார்.
The other man had to conquer their own gate. But you don't have to conquer. It's already conquered. He conquered the gates of sickness.
மற்ற மனிதர்கள் தங்களுடைய சொந்த வாசலை ஜெயங்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஜெயங்கொள்ள வேண்டியதில்லை. அது ஏற்கனவே ஜெயங்கொள்ளப்பட்டாயிற்று. அவர் சுகவீரத்தின் வாசல்களை ஜெயங்கொண்டார்.
What did he do when he conquered the gates of sickness? Saying that he would, whatever you asked on earth and whatever you bound on earth, he'd bind it in heaven. Give us the keys to the gate.
அவர் சுகவீரத்தின் வாசல்களை ஜெயங்கொண்ட போது அவர் என்ன செய்தார்? உதாரணமாக அவர், நீங்கள் பூமியிலே கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் பூமியிலே கட்டுவது எதுவோ, அவர் அதை பரலோகத்தில் கட்டுவார். வாசலின் திறவுகோல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
He conquered the gate of temptation by the word. And the keys was resist the enemy and he'll flee from you. He conquered it all. Conquered every sickness. He conquered death. And he conquered hell. He conquered death and hell.
அவர் வார்த்தையினால் சோதனையின் வாசலை ஜெயித்தார். அந்த திறவுகோள்கள் சத்ருவுக்கு எடுத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்பதாயிருந்தன. அவர் அவை எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். ஒவ்வொரு சுகவீனத்தையும் ஜெயித்து விட்டார். அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் பாதாளத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார்.
He conquered what the others couldn't conquer because they're the natural seed. This is the spiritual seed. He conquered the gate of the grave and rose up on the third day for our justification. And now we are more conquerors. We just walk right into it as an inheritance. More than conquerors.
மற்றவர்கள் ஜெயங்கொள்ள முடியாததை அவர் ஜெயங்கொண்டார். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் மாம்ச பிரகாரமான சந்ததியாயிருக்கின்றனர். இதுவோ ஆவிக்குரிய சந்ததியாய் உள்ளது. அவர் கல்லறையின் வாசலை ஜெயங்கொண்டு நம்மை நீதிமான்களாக்க மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். நாம் இப்பொழுது முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக சுதந்திரமாக அதற்குள் நடந்து செல்கிறோம்.
Now we are dealing with a defeated enemy. Sickness is defeated. Death is defeated. Hell is defeated. Everything's defeated.
இப்பொழுதோ நாம் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சத்ருவோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். சுகவீனம் தோற்கடிக்கப்பட்டாயிற்று. மரணம் தோற்கடிக்கப்பட்டாயிற்று. பாதாளம் தோற்கடிக்கப்பட்டாயிற்று. ஒவ்வொரு காரியமும் தோற்கடிக்கப்பட்டாயிற்று.
Wish I was twice my size, now maybe I feel twice as good. We are just disputing with a conquered enemy.
ஓ என்னே, என்னுடைய உருவம் இருமடங்கு பெரியதாக இருந்திருந்தால் அப்பொழுது நான் இருமடங்கு நலமாக இருப்பதை உணர்ந்திருந்திருப்பேன். நாம் ஜெயங்கொள்ளப்பட்ட ஒரு சத்ருவோடு வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம்.
Paul could say when he's building a block to chop his head off, he said, oh death, where is your sting? Show me where you can make me squirm and scream.
அவர்கள் பவுலினுடைய தலையை துண்டிக்க ஒரு மேடையை கட்டிக் கொண்டிருந்த போது அவன், ஓ மரணமே, உன் கூரங்கே, நீ என்னை எங்கே நிம்மதியற்றவனாக்கி சத்தமிட செய்ய முடியும் என்பதை எனக்கு காண்பி.
Where is your victory? You think you'll mow me out there? I'll point you to an empty one over there, and I'm in him. He'll raise me up at the last day. A defeated enemy.
பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? நீ என்னை எங்கே மூடிவிட முடியும் என்று நீ நினைக்கிறாயா? நான் உனக்கு அங்குள்ள ஒரு காலியான கல்லறையை சுட்டி காண்பிப்பேன். நான் அவருக்குள் இருக்கிறேன். அவர் என்னை கடைசி நாளில் எழுப்புவார் என்று கூற முடிந்ததில் வியப்பொன்றுமில்லையே. ஒரு தோற்கடிக்கப்பட்ட சத்ரு.
The royal seed of Abraham. Now the natural seed cannot point to that, but the royal seed can. Conquered, already conquered. For he has gone before us and conquered every gate for us.
ஆபிரகாமின் ராஜரிய வித்து இப்பொழுது மாம்ச பிரகாரமான சந்ததியால் அதை சுட்டிக்காட்ட முடியவில்லை. ஆனால் ராஜரிக வித்தினால் ஜெயங்கொள்ள முடிந்தபடியால் ஏற்கனவே ஜெயங்கொண்டாயிற்று. ஏனென்றால் அவர் நமக்கு முன்பாக சென்று நமக்காக ஒவ்வொரு வாசலையும் ஜெயங்கொண்டார்.
Now after 2,000 years, he stands in the midst of us, the mighty conqueror.
அவர் இப்பொழுது 2,000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் நமக்கு மத்தியிலே வல்லமையுள்ள ஜெயவீரராக நிற்கிறார்.
Not only did he conquer sickness, he conquered sickness, he conquered temptation, he conquered every enemy, he conquered death, he conquered hell, he conquered the grave, and rose up again as 2,000 years later. Here he stands among us this afternoon, identifying himself a mighty conqueror. Amen. Amen. Still here alive, vindicating his promise. Royal seed of Abraham. Oh my. And the enemy shall, he'll conquer the gates of his enemy.
அவர் சுகவீரத்தை மாத்திரம் ஜெயங்கொள்ளவில்லை. அவர் சுகவீரத்தை ஜெயங்கொண்டார். அவர் சோதனையை ஜெயங்கொண்டார். அவர் ஒவ்வொரு சத்ருவையும் ஜெயங்கொண்டார். அவர் மரணத்தை ஜெயங்கொண்டார். அவர் பாதாளத்தை ஜெயங்கொண்டார். அவர் கல்லறையை ஜெயங்கொண்டு மீண்டும் உயிரோடு எழுமினார். 2,000 வருடங்கள் கழித்து இங்கே அவர் நமக்கு மத்தியில் நின்று இந்த பிற்பகல் வேளையில் தம்மை வல்லமையுள்ள ஜெயவீரராக அடையாளம் காட்டுகிறாரே. ஆமேன். அவர் இன்னமும் இங்கே உயிருள்ளவராக இருந்து கொண்டு தம்முடைய வாக்குதத்தை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாக இருக்கிறாரே. ஓ என்னே, சத்ருவோ, அவர் தம்முடைய சத்ருவின் வாசல்களை ஜெயங்கொள்வார். அந்த சந்ததிக்கு அவர் யாருக்கு தம்மை ரூபகாரப்படுத்த இங்கே உயிரோடு நிற்கிறார்? அந்த முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் அதை காண முடியும். அவர் அதை ஜெயங்கொண்டார்.
After his test of the promise of the word, they were sealed by the Holy Ghost into the body of Christ. To them confirmed what? Hebrews 13:8 to be so.
யார் அவருடைய சோதனைக்கு பிறகு வார்த்தையின் வாக்குத்தத்தனை கொண்டு அவர்கள் கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டு அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது? என்ன? எபிரேயர் 13:8 ஆகும்.
They are sealed in there by the Holy Ghost. That Holy Ghost which was by Abraham foresaw it, by faith he believed it, and now we receive it, looking back to the promise of what he said. And John 14:12 is made confirmed in this last days by the risen conqueror himself.
அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அங்கே முத்திரையிடப்பட்டிருக்கின்றனர். அந்த பரிசுத்த ஆவியாயிருந்த, அதாவது ஆபிரகாம், அதை முன்னரே கண்டார். அவர் அதை விசுவாசத்தின் மூலம் விசுவாசித்தார். நாம் இப்பொழுது ஏற்றுக்கொண்டு அவர் என்ன கூறினார் என்ற வாக்குத்தத்தையே திரும்பி பார்க்கிறோம். யோவான் 14:12 உயிர்த்தெழுந்த ஜெயவீரரால் தாமே இந்த கடைசி நாட்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
Not some system, but a person, Christ the conqueror. Not my church, not my Baptist church, or your Presbyterian Methodist, or the Pentecostals. Not by that, but by Jesus Christ.
Amen.
He lives today. He rose over the, for our justification. Yes. And because he lives, he said, we live also.
ஏதோ ஒரு முறைமையினால் அல்ல, ஆனால் ஒரு நபரால், கிறிஸ்துவினால், ஜெய வீரராலேயாகும். என்னுடைய சபையினால் அல்ல, என்னுடைய பாப்டிஸ்ட் சபையினால் அல்ல, அல்லது உங்களுடைய பிரஸ்பிடேரியன் மெத்தோடிஸ்ட் அல்லது பெந்தேகோஸ்தைக்களினால் அல்ல, அதன் மூலமாய் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலேயாம். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் நம்மை நீதிமான்களாக்க உயிர்த்தெழுந்தார். அவர் படைத்திருக்கிறபடியால் நாமும் கூட படைத்திருக்கிறோம் என்று அவர் கூறினார்.
Man don't live by bread alone, but by every word, not part of the word, every word that proceeds out of the mouth of God.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒரு பகுதி வார்த்தையினால் அல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
I am the resurrection and life. He that believeth in me, though he were dead, yet shall he live. Whosoever liveth and believeth in me shall never die. Believest thou this? Take the gate of every enemy.
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்னென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஒவ்வொரு சத்ருவின் வாசலையும் கைப்பற்றுதல்.
How can he conquer Bosworth? When God, Bosworth is in the conqueror. That's when he said the happiest hour of my life is right now. He knows that mighty conqueror. His assurance rested with him.
அவனால் எப்படி பாஸ்வத் அவர்களை ஜெயங்கொள்ள முடியும்? பாஸ்வத் ஜெயவீரருக்குள் இருந்தார். அந்த காரணத்தினால்தான் அவர் இப்பொழுது இதுவே என்னுடைய ஜீவியத்தின் மிக மகிழ்ச்சியான வேலை என்றார். அவர் வல்லமையுள்ள ஜெயவீரரை அறிந்திருந்தார். அவருடைய உறுதி அவரோடு சார்ந்திருந்தது.
Oh my. Now we can sing, living he loved me, dying he saved me, buried he carried my sins far away. Rising, he justified freely forever. Someday he's coming, oh glorious day.
ஓ என்னே, இப்பொழுதோ நம்மால் பாட முடியும். ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கமண்ணப்படும் போது அவர் என்னுடைய பாவங்களை அதிதூரம் கொண்டு சென்றார், உயிர்த்தெழுந்த போது அவர் என்னை இலவசமாய் என்றென்றுமாய் நீதிமானாக்கினார் என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓஹோ மகிமையான நாள்.
To those who are seen to be defeated, Eddie Pruitt, I believe it was, he couldn't sell his Christian songs. Nobody wanted them. They had nothing to do with it. All defeated in a believer.
தோற்கடிக்கப்படுவது போன்று தென்பட்டவர்களுக்கோ எடி புருனட் அவர்கள்தான் என்று நான் நினைக்கிறேன். அவரால் தன்னுடைய கிறிஸ்தவ பாடல்களை விற்க முடியவில்லை. யாருக்குமே அவைகள் தேவைப்படவில்லை. அவர்களால் அதனோடு ஒன்றுமே செய்ய முடியாதாயிருந்தது. ஓ தோற்கடிக்கப்பட்ட ஒரு விசுவாசி.
One day the Holy Spirit come upon him, the gate of his enemy, that wouldn't receive his literature. The Spirit struck him and he grabbed the pen. God let him write the inauguration song. All hail the power of Jesus' name. Let angels prostrate fall. Bring forth the royal diadem and crown him Lord.
ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தார். அவருடைய சத்துருவின் வாசல், அது அவருடைய பாடலின் எடுத்து தொகுப்பினை ஏற்க மனதா இல்லையே. ஆவியானவர் அவரை தொட்டபொழுது அவர் ஒரு பேனாவை பிடித்தார். அப்பொழுது தேவன் முதலில் ஒரு பாடலை எழுத துவங்க அனுமதித்தார். இயேசுவின் நாமத்தின் வல்லமைக்கு எல்லா வாழ்த்துமாம். தூதர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணியட்டும். ராஜமுடியை கொண்டு வந்து எல்லோருக்கும் கர்த்தரான அவருக்கு முடிசூட்டுங்கள்.
She didn't sell her birthright like the Pentecostal Elvis Presley did, or like the Church of Christ Boone did, or like the Red Foley did, selling their talents to the world. They got a fleet of Cadillacs and million-dollar gold records. But Fanny Crosby stayed true to the faith.
குருடான ஃபானி கிராஸ்பி அவர்களிடம் ஒரு சமயம் இது உனக்கு எதை பொருட்படுத்துகிறது என்று கேட்டனர். பெந்தேகோஸ்தே எல்விஸ் பிரஸ்லி செய்தது போல, அல்லது கிறிஸ்துவின் சபை என்ற ஸ்தாபனத்தை சார்ந்த பூன் அவர்கள் செய்தது போல, அல்லது ரெட் ஃபோலி செய்தது போல, ஃபேரி கிராஸ்பி தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுவிடவில்லை. இவர்களோ தங்களுடைய திறமைகளை உலகத்துக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் காடிலா கார்களையும் 10 லட்சம் டாலர்களையும் தங்க பரிசுகளையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஃபேரி கிராஸ்பியோ தன்னுடைய ஸ்தானத்திற்கு உண்மையாய் தரித்திருந்தாள்.
Cast me no, gentle Savior. Hear my humble cry. While on others thou art calling, do not pass me by. Thou, the stream of all my comfort, more than life to me. Whom have I on earth beside thee, or whom in heaven but thee?
Avalo, kadarinal. Oh, சாந்தமான ரட்சகரே, என்னை கடந்து செல்லாதேயும். என்னுடைய தாழ்மையான குக்குரலுக்கு செவிகொடும். மற்றவர்கள் உம்மை கூப்பிட்டுக் கொண்டிருக்கையில் என்னை கடந்து சென்று விடாதேயும். நீரே என்னுடைய ஆறுதல் எல்லாவற்றுக்குமான ஓடை. என் ஜீவனை பார்க்கிலும் மேலானவர். பூலோகத்தில் உம்மை தவிர வேறு யார் எனக்கு உண்டு? அல்லது பரலோகத்தில் உம்மையில்லாமல் யார் எனக்கு உண்டு?
They said, what if you're blind when you get to heaven? She said, I don't know him anyhow.
அவர்களோ, நீ பரலோகத்துக்கு செல்லும் போது குருடாயிருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவளோ, நான் எப்படியும் அவரை அறிந்து கொள்வேன் என்றாள். அதற்கு அவர்களோ, நீ எப்படி அவரை அறிந்து கொள்வாய் என்று கேட்டனர். அப்பொழுதும் அவள், நான் அவரை அறிந்து கொள்வேன்
என்றாள். And redeemed by his side, I shall stand. I shall know him. I shall know him. If I can't see him, I'll feel for the nail prints in his hand. She conquered the gate of her enemy.
அதற்கு அவர்கள், திருமதி கிராஸ்பி, உன்னால் $1,000,000 சம்பாதிக்க முடியும் என்றனர். அப்பொழுது அவளோ, எனக்கு $1,000,000 வேண்டாம் என்றாள். மேலும் நீ எப்படி அவரை அறிந்து கொள்வாய் என்று கேட்டனர். அதற்கு அவள் இவ்வாறு கூறினாள். நான் அவரை அறிந்து கொள்வேன், நான் அவரை அறிந்து கொள்வேன். மீட்கப்பட்டவர்களோடு அவருடைய பக்கத்தில் நான் நின்று நான் அவரை அறிந்து கொள்வேன், நான் அவரை அறிந்து கொள்வேன். என்னால் அவரை காண முடியவில்லை என்றால் நான் அவருடைய கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்ட தடும்புகளை தடவி பார்த்து உணர்ந்து கொள்வேன். அவள் தன்னுடைய சத்ருவின் வாசலை ஜெயங்கொண்டாள்.
Yes, if you are in Christ, he said, if ye abide in me, and my words abide in you, ask what key you want. Ask what gate you want to take. Ask what you will, and it shall be given to you.
ஆம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நலமாயிருக்குமே. அவர், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் உங்களுக்கு எந்த திறவுகோல் தேவைப்படுகிறதோ அதை கேளுங்கள். எந்த வாசலை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமோ அதை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
If you abide in me and my word abides in you, you can take any enemy's gate that comes before you. You're the royal seed of Abraham.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் தரித்திருந்தால் உங்களுக்கு முன்பாக வருகிற எந்த சத்துருனுடைய வாசலையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றார். நீங்கள் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாயிருக்கிறீர்கள்.
What kind of a gate stands before you? If it's sickness, you are more than a conqueror for it. Then we can say, sing this gracious old song. Every promise in the book is mine. Every chapter, every verse is and so divine. I'm trusting in his love divine. For every promise in the book is mine.
உங்களுக்கு முன்பாக எந்த விதமான ஒரு வாசல் நிற்கிறது? அது சுகவீனமாய் இருந்தால் நீங்கள் அதற்காக முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறீர்கள். அப்படியானால் நம்மால் இவ்வாறு கூறி இந்த கிருபையுள்ள பழைய பாடலை பாட முடியும். புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் என்னுடையதாய் உள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வசனமும் மிகவும் தெய்வீகமானது. அவருடைய தெய்வீக அன்பில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் என்னுடையதாய் உள்ளது.
We are more than a conqueror, and the seed of Abraham shall possess the gate of the enemy. When they say these things cannot happen, when they want to call it a devil or Beelzebub or something else, God is sure to conquer every gate and take the enemy. Let us pray.
நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுமே. இந்த காரியங்கள் சம்பவிக்க முடியாது என்று அவர்கள் கூறும்போது அவர்கள் அதை ஒரு பிசாசு அல்லது பெயல்சபூல் அல்லது மற்ற வேறேதோ ஒன்று என்று அழைக்க விரும்பும் போது தேவன் நிச்சயமாகவே ஒவ்வொரு வாசலையும் ஜெயங்கொண்டு சத்ருவை மேற்கொள்கிறார். நாம் ஜெபம் செய்வோமா?
Lord, may the seed of Abraham, I know they'll see it, Lord. How can that word fall without hitting that real ground? I pray that they'll understand now. May every person that comes in the prayer line
கர்த்தாவே, ஒரு கால் ஆபிரகாமின் சந்ததி. கர்த்தாவே, அவர்கள் அதை காண்பார்கள் என்பதை நான் அறிவேன். எப்படி வார்த்தையானது அந்த உண்மையான நிலத்தில் படாமல் விட முடியும்? அவர்கள் இப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெப வரிசையில் வருகிற ஒவ்வொரு நபரும் குணமடைவார்களாக.
That has not as yet made their confession, not stood publicly and stood for Christ, ready to deny all the creeds and the cold form of dead things that's taken them away from Him. May they stand now and say, I will accept Him as my Savior. Then you'll stand for them on that day.
கர்த்தாவே, இன்னும் இங்கு வேறு யாராவது இன்னமும் தங்களுடைய அறிக்கையை செய்யாமல், பகிரங்கமாக நிற்காமல், கிறிஸ்துவுக்காக நிற்காமல் இருந்தால், எல்லா குளிர்ந்த சம்பிரதாயமான கோட்பாடுகளையும் மறுக்க ஆயத்தமாக இருந்தால், மறித்த காரியங்களை அவர்களிடத்திலிருந்து நீரே தூரமாக எடுத்து போடும். அவர்கள் இப்பொழுதே நின்று, நான் அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுவார்களாக. அப்பொழுது நீர் அந்த நாளில் அவர்களுக்காக நிற்பீர்.
While we have our heads bowed, if there are those who would like to stand just a moment for prayer, say, I want to stand for him now, that he'll stand for me at that day in his divine presence.
நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்தியிருக்கையில் அவர்கள் ஜபத்திற்காக சற்று நேரம் நிற்க வேண்டும் என்று விரும்புவார்களே, ஆனால் நான் அவருக்காக இப்பொழுது நிற்க விரும்புகிறேன். அப்பொழுது அந்த நாளிலே அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் அவர் எனக்காக நிற்பார் என்று கூறுவார்களாக. நீங்கள் நிற்பீர்களேயானால் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் காணப்படும்படியான தருணத்தை உங்களுக்கு அளிக்க நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் எந்த சபையிலாவது சேர்ந்து கொள்ளும்படிக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. நீங்கள் இங்கிருந்து அவரை அறியாமல் இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவனிடத்துக்கு வரும்படிக்கே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
God bless you, son. Is there another? Say, I want to stand now. God bless you, lady. God bless you, my sister. God bless you. God bless you. I take my stand this afternoon. These fine people, men and women, standing up, I'll take my stand this afternoon.
மகனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. மற்ற யாரேனும் நான் இப்பொழுது நிற்க விரும்புகிறேன் என்று கூறுகிறீர்களா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விரும்புகிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த பிற்பகல் என்னுடைய தீர்மானத்தை எடுத்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஜனங்கள், புருஷரும் ஸ்திரீகளும் எழுப்பினின்று நான் இந்த பிற்பகலில் என்னுடைய தீர்மானத்தை எடுத்துக் கொள்வேன் என்று கூறுவார்களாக.
And that day when the doctor says, well, the wreck, blood shedding, death is upon him, upon her, or some morning, you remember your stand. You stand for him now.
அந்த நாளிலே மருத்துவர், விபத்தின் அழிவு, அவருடைய இரத்தமானது சிந்திக்கொண்டிருக்கிறது, மரணம் அவர் மீது அல்லது அவள் மீது வந்துள்ளது என்று கூறுகிற போது, இல்லை என்றால் ஒரு நாள் காலையில் நீ உன்னுடைய தீர்மானத்தை நினைவு கூறுவாய். நீங்களோ இப்பொழுது அவருக்காக நிற்கிறீர்கள்.
If you're ashamed of me before man, I'll be ashamed of you before my Father and the holy angels. But if you'll confess me before man, him will I confess before my Father and the holy angels.
நீங்கள் மனுஷருக்கு முன்பாக என்னை குறித்து வெட்கப்படுவீர்களேயானால், நானும் என் பிதாவுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் உங்களை குறித்து வெட்கப்படுவேன். ஆனால் நீங்கள் மனுஷருக்கு முன்பாக என்னை குறித்து அறிக்கை செய்தால், நானும் என் பிதாவிற்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அவரை குறித்து அறிக்கை செய்வேன்.
God bless you, my sister. There be some in the balcony somewhere. Right now, while we're waiting. Some on the more on the main floor. All right. I take it your word, friend.
என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே மாடியின் முகப்பில் எங்காவது வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? நாங்கள் காத்துக்கொண்டிருக்கையில் இப்பொழுதே கூறுங்கள். அவர்களில் சிலர் கட்டடத்தின் மையத்தில் அதிகம் பேர் இருக்கிறார்களா? சரி நண்பரே, நான் உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களை ஏற்றுக்கொள்கிறேன்.
If the word falls on fertile ground, like the little woman at the well, she understood. She was represented in heaven from the before the foundation of the world. When that light struck it, she recognized it.
வார்த்தையானது வளமான நிலத்தில் விடுமேயானால், கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீயை போல அவள் புரிந்து கொண்டாள். உலக தோற்று முதல் பரலோகத்தில் சுட்டிக்காட்டப்பட்டாள். அந்த வெளிச்சம் அதில் பட்டவுடனே அவள் அதை அடையாளம்
கண்டுகொண்டாள்.
என் சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது ஒரு தீர்மானமாய் உள்ளது. என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை செய்திருக்கலாம். நீங்கள் எப்போதும் செய்ததிலேயே மகத்தான காரியத்தையே இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது கிறிஸ்துவுக்காக நிற்பதேயாகும்.
Our Heavenly Father, the seed has dropped on some ground this afternoon. We see life springing up. Men and women stand to their feet. And the all-seeing eye of God, who is omnipresent, omniscient, omnipotent, sees them. They are yours, Father. I present them to you now as trophies.
எங்கள் பரலோக பிதாவே, இந்த பிற்பகலில் வித்தானது சில நிலத்தின் மேல் விழுந்துள்ளது. நாங்கள் ஜீவனானது முளைத்தெழும்புகிறதை காண்கிறோம். புருஷரும் ஸ்திரீகளும் தங்களுடைய காலூன்றி எழும்பி நிற்கிறார்கள். சர்வ வியாபியாயும் சகலமும் அறிந்தவராயும் சர்வ வல்லமையும் படைத்த எல்லாவற்றையும் காண்கிற தேவனுடைய கண் அவர்களை காண்கிறது. பிதாவே, அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். நான் அவர்களை இப்பொழுது வெற்றி சின்னங்களாக உம்மிடத்தில் அளிக்கிறேன்.
May this experience of them standing there now, knowing what they have done, knowing what this means, that they stand or take their stand with the Lord's despised few.
இப்பொழுது அங்கே நின்று கொண்டிருக்கிற அவர்களுடைய இந்த அனுபவமானது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து, இது எதை பொருட்படுத்துகிறது என்பதை அறிந்து, கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலரோடு தங்களுடைய தீர்மானத்தை எடுக்கும்படிக்கு அவர்கள் நிற்பார்களாக.
May they ever remain true until that day they stand in your presence. Then that lovely voice will say, yes, one day in Baton Rouge, or a little place called Denham Springs, he stood for me, Father. Now I'll stand for him or her. Grant it, Lord, they're yours in Jesus' name. Amen.
அவர்கள் அந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கும் வரையில் அவர்கள் எப்போதும் உண்மையாய் நிலைத்திருப்பார்களாக. அப்பொழுது அந்த அழகான சத்தம், ஆம், ஒரு நாள் பாட்டன் ரோக் என்ற இடத்தில் இல்லை, டென்ஹாம் ஸ்பிரிங்ஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறு இடத்தில் அவன் எனக்காக நின்றான். பிதாவே, இப்பொழுது நான் அவனுக்காக அல்லது அவளுக்காக நிற்பேன் என்று கூறும். கர்த்தாவே, இதை அருளும். அவர்கள் இயேசுவின் நாமத்தில் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆமேன்.
God bless you for your stand. God ever. Now do this one thing for me. Fine. If you're around where these pastors are, see if you talk to them. If you haven't been baptized yet in Christian baptism, do so. Get yourself amongst believers now. Real believers, not make believers, real believers.
தேவன் உங்களுடைய தீர்மானத்திற்காக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் எப்போதுமே, அதாவது இப்பொழுது இந்த ஒரு காரியத்தை எனக்காக செய்யுங்கள். உங்களை சுற்றிலும் எங்கே இந்த போதகர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டு ஒரு சிலரை பார்த்து அவர்களிடத்தில் பேசுங்கள். நீங்கள் இன்னமும் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பண்ணப்படாமல் இருந்தால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களை விசுவாசிகளுக்கு மத்தியில், உண்மையான விசுவாசிகளுக்கு மத்தியில், பாவனை விசுவாசிகளுக்கு மத்தியில் அல்ல, உண்மையான விசுவாசிகளுக்கு மத்தியில் இணைத்துக்
கொள்ளுங்கள். Waiting for this handkerchief to come. A little baby laying on a hospital bed. A mother standing frantically waiting for the return of the handkerchief.
நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் நாம் இந்த உருமாள்களுக்காக ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த உருமாள்கள் இப்பொழுது வெளியே செல்லுகின்றன. இறக்கவை எங்கே செல்லுகின்றன என்று தெரியாது. ஒருகால் ஒரு பார்வையற்ற வயோதிக தந்தை இங்கெங்கோ ஒரு சிறு சேற்று சகதியில் இந்த உருமாள் வருவதற்காக அமர்ந்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சிறு குழந்தை அங்கே மருத்துவமனை படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு தாய் நின்று கொண்டு பரபரப்புடன் உருமாள் திரும்பி வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கலாம்.
Heavenly Father, I pray that you'll go with them and for a token of your presence today and our faith in you as we preach thy word, may the faith that was in Abraham and the faith that was produced and given to us by Jesus Christ, may it go with these handkerchiefs and heal every one that is laid upon. We stand him in Jesus' name. Amen.
பரலோக பிதாவே, நீர் அவைகளோட செல்லும் என்றே நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தின் ஒரு அடையாளமாக நாங்கள் உம்முடைய வார்த்தையை பிரசங்கித்துள்ளபடியால் உம்மிலுள்ள எங்களுடைய விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ளிருந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டு எங்களிடத்திற்கு கொடுக்கப்பட்ட விசுவாசமானது இந்த உருமாள்களோடு சென்று அது வைக்கப்படுகின்ற ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதாக. நாங்கள் அவைகளை இயேசுவின் நாமத்தில் அனுப்புகிறோம். ஆமேன்.
Just a moment before we call the prayer line. The omnipotent, mighty God, the great one, the all-sufficient one. Please, friends, I'm going to start praying for the sick, and I probably, when we come down, I might not get to say nothing to you. Some of you may go before that time.
இப்பொழுது நாம் ஜெப வரிசையை அடைப்பதற்கு முன்னர் ஒரு நிமிடம் அப்படியே இருங்கள். சர்வ வல்லமை படைத்த வல்லமையுள்ள தேவன், மகத்தான ஒருவர், எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர். தயவு செய்து நண்பர்களே, நான் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க துவங்கப் போகிறேன். அநேகமாக நாங்கள் கீழே வரும்போது நான் உங்களுக்கு கூறும்படிக்கு எந்த காரியத்தையும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம். உங்களில் சிலர் அந்த நேரத்துக்கு முன்னரே போய்விடலாம்.
Whatever you are, if you didn't even stand a while ago, and you're not sure if you're a member of a church, that's a good thing, but that's not good enough. See, the rich young ruler was a member of the church, and he asked Jesus what could he do to have eternal life.
நீங்கள் என்னவா இருந்தாலும், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் நிற்காமல் இருந்தாலும் கூட, நீங்கள் நிச்சயம் இல்லாமல் இருந்தால், நீங்கள் ஒரு சபையின் ஒரு அங்கத்தினராய் இருந்தால், அது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அது போதுமானதல்ல. பாருங்கள், அந்த ஐஸ்வர்யமான வாலிப அதிபதி சபையின் ஒரு அங்கத்தினனாய் இருந்தான். புரிகிறதா? அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கேட்டான்.
He never accepted it. He walked away. What a foolish thing for that young man to do. Don't take his place.
அவன் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவன் நடந்து சென்று விட்டான். அந்த வாலிபன் என்ன ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்தான்? அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள்.
You remember the last time he was identified? A little later, he prospered. He got richer. He got to a place that even his barns bursted. But then we find his last identification in hell. Flames tormenting. Don't let that happen to you. Accept Christ.
அவன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட கடைசி நேரம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கொஞ்சம் கழித்து அவன் செழித்தான். அவன் ஐஸ்வர்யவானானான். அவனுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வடிந்தோடும் அளவிற்கு அவன் ஒரு நிலையினை அடைந்தான். ஆனால் அதன் பின்னர் நாம் அவனுடைய கடைசி அடையாளத்தை நரகத்தில் அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுவதில் கண்டடைகிறோம். அது உங்களுக்கு சம்பவிக்க அனுமதிக்காதீர்கள். வேண்டாம், கிறிஸ்துவை
ஏற்றுக்கொள்ளுங்கள். I'm here because I love you. I love God and I love you. And I cannot love God if I don't love you.
வாலிப ஜனங்களாகிய நீங்கள், வாலிப பெண்களாகிய நீங்கள், வாழ்க்கையின் திருப்பத்திலே தயவு செய்து அதை செய்யுங்கள். உங்களுடைய சகோதரனான உங்களை நேசிக்கிற ஒருவனாகிய எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களை நேசிக்கிறபடியால் நான் இங்கே இருக்கிறேன். நான் தேவனை நேசிக்கிறேன். நான் உங்களையும் நேசிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கவில்லை என்றால் என்னால் தேவனை நேசிக்க முடியாது.
I'd a lot rather if you had a comment to pass it on my son out there or one of my children. Let me just, I'll go without it. Any parent will do that. So will God. See? Love his people. Love one another.
சரியாக கூறினால், நீங்கள் ஒரு புகழுரையை கூற வேண்டும் என்றிருந்தால் அதை அங்கே உள்ள என் மகனுக்கு அல்லது என்னுடைய பிள்ளைகளில் ஒருவருக்கு கூற வேண்டும் என்றே நான் விரும்புவேன். நானோ அந்த புகழுரை இல்லாமலேயே போய்விடுவேன். எந்த பெற்றோரும் அதையே செய்வார்கள். எனவே தேவனும் அவன்னமாகவே செய்வார். புரிகிறதா? அவருடைய ஜனங்களை நேசியுங்கள். ஒருவரை ஒருவர்
நேசியுங்கள்.
நீங்களோ, நீர் அவர்களை எதற்காக திட்டுகிறீர் என்று கேட்கலாம். அசலான அன்பு திருத்துதலாய் உள்ளது.
If your child sat down on the street and said, well, there sits Junior, he ought to do that, but I don't want to hurt his little feelings. You don't love him. You get killed there. If you love him, you'll bring him in and give him a spanking. You'll make him obey. That's the way God does. Love is corrective. And that's genuine love.
உங்களுடைய பிள்ளை வீதியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள், நல்லது, சிறுவனே அங்கேயே அமர்ந்திரு, அவன் அதை செய்யக்கூடாது. ஆனால் நான் அவனுடைய சிறு உணர்வுகளை புண்படுத்த விரும்பவில்லை என்று கூறினால் நீங்கள் அவனை நேசிக்கவில்லை. அவன் அங்கேயே கொல்லப்படுவான். நீங்கள் அவனை நேசிப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அவனை உள்ளே அழைத்து வந்து அவனுக்கு ஒரு அடி கொடுப்பீர்கள். நீங்கள் அவனை கீழ்ப்படிய செய்வீர்கள். அந்த விதமாகவே தேவன் செய்கிறார். அன்பு திருத்துகிறதாய் உள்ளது. அது அசலான அன்பாய் உள்ளது.
When a preacher stands and lets you women bob your hair and wear paint and stuff, don't correct you, there's no genuine love there. You won't call it out and let you men marry three or four times and all these other things and get by with it, there's no genuine love there.
ஒரு பிரசங்கியார் நின்று, ஸ்திரீகளாகிய உங்களை உங்களுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டிக் கொள்ளவும் வர்ணம் பூசவும் அது போன்றவைகளை உபயோகிக்கும் அனுமதிக்கும் போது உங்களை திருத்துகிறதில்லை. அசலான அன்பே அங்கு இல்லை. அதை தவறு என்று அழைக்க மாட்டார்கள். நீங்கள் புருஷர்கள், மூன்று அல்லது நான்கு முறை விவாகம் செய்யவும் இன்னும் இந்த எல்லா மற்ற காரியங்களை செய்ய அனுமதித்து விட்டு அதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட பார்க்கிறீர்கள். அங்கே அசலான அன்பே இருக்கவில்லை.
Let you join a church and pat you on the back and smother you some creed, then that's all you have to do, join the holy church. There's no love there. Or either the man's so totally lost himself he don't see. Genuine love is corrective and brings you back to the Word of God.
நீங்கள் ஒரு சபையை சேர்ந்து கொள்ள அனுமதித்து விட்டு உங்களை முதுகிலே தட்டி கொடுத்து உங்களை ஏதோ ஒரு கோட்பாட்டினால் திக்குமுக்காட செய்துவிட்டு பின்னர் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான், அதாவது பரிசுத்த சபையை சேர்ந்து கொள்வதே ஆகும் என்றால் அங்கே அன்பே இல்லை. இல்லை என்றால் அந்த மனிதன் தாவே முழுவதும் இழக்கப்பட்டிருக்கிறான். அவன் புரிந்து கொள்ளவில்லை. அசலான அன்போ திருத்துகிறதாய் உள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை திரும்ப கொண்டு வருகிறது.
Look at Jesus, how what he said, because he loved them so much that he died in their place when he's even calling for his blood.
இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் எப்படி என்ன கூறினார் என்று பாருங்கள். ஏனென்றால் அவர் அவர்களை நேசித்தார். அவர்கள் அவருடைய இரத்தத்துக்காக கூப்பிட்டுக் கொண்டிருந்த போதும் கூட அவர்களுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்தார்.
Now, may the great Holy Spirit, I want to wait just a minute. I'm waiting till the anointing of the Holy Spirit gets upon me before we get started. I've been preaching. Thank you for your cooperation.
இப்பொழுது மகத்தான பரிசுத்த ஆவியானவர், நான் ஒரு நிமிடம் அப்படியே காத்திருக்க வேண்டும். நாம் துவங்குவதற்கு முன்னர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என் மீது வரும் வரையில் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் பிரசங்கித்துக் கொண்டே வருகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பிற்காக உங்களுக்கு நன்றி.
Now each one in here, wherever you are, anywhere in the building, pray just for a minute. Say, Lord Jesus, help me. Help me. Let me touch your garment.
இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொருவரும் நீங்கள் எங்கே இருந்தாலும் கட்டிடத்தில் எங்கே இருந்தாலும் அப்படியே ஒரு நிமிடம் ஜபம் செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், நான் உம்முடைய வஸ்திரத்தை தொடட்டும் என்று கூறுங்கள்.
Jesus said, you know, when the woman touched his garment, he didn't feel it physically, but he turned around and knew who she was and what she did. He's the same Jesus this afternoon. A high priest can be touched with the feeling of our infirmities.
இயேசு கூறினார், உங்களுக்கு தெரியுமா, அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது அவர் சரீர பிரகாரமாக அதை உணரவில்லை. ஆனால் அவர் திரும்பி சுற்றி பார்த்து அவள் யாராயிருந்தாள் என்றும் அவள் என்ன செய்தாள் என்றும் அறிந்திருந்தார். இந்த பிற்பகலில் அவர் அதே மாறாத இயேசுவாயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராயிருக்கிறார்.
You believe each one of you now, it is true that the God that made this promise once more may show it, that we're living in the days of Sodom. How many believe that in the building? Just raise up your hand. We're living as it was in Sodom.
இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அது உண்மை என்றும் இந்த வாக்குத்தத்தை பண்ணின தேவன் இன்னமும் ஒருமுறை அவர் அதை காண்பிக்கலாம் என்றும் நாம் சோதோமின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த கட்டடத்தில் அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியே உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அது சோதோமில் இருந்தது போன்றே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
The whole system has become polluted. The world system, everything, the church system, political system, there's nothing.
முழு அமைப்பு முறையும் உலக அமைப்பு முறையும் ஒவ்வொரு காரியமும் சபை அமைப்பு முறையும் அரசியல் ஒழுங்குமுறையும் மாசுபடிந்ததாகிவிட்டது. எந்த காரியமும் இல்லை.
Politics is so corrupted. The system everywhere, dictators, it's all corruption. The church has become the same way. Families have become the same way. It's just corruption. Sodom.
அரசியல் மிகவும் சீர்கேடடைந்து விட்டது. முறைமைகள் எங்கும் நம்முடைய சர்வாதிகாரிகள் அவையாவும் சீர்கேடாய் உள்ளது. சபையும் அதே விதமாக மாறியுள்ளது. குடும்பங்களும் அதே விதமாக மாறியுள்ளன. அது அப்படியே சீர்கேடாய் உள்ளது. சோதோமாயிற்றே.
And remember, God's got that before you. Then remember, he said that he would represent himself in human flesh and would do like he did before Sodom, before the promised son came on the scene.
அப்பொழுது நினைவிருக்கட்டும், தேவரதை உங்களுக்கு முன்பாக வைத்துள்ளார். அப்பொழுது அவர் தம்மை மாம்ச சரீரத்தில் வெளிப்படுத்துவார் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் காட்சியில் வருமுன் சோதோமுக்கு முன்னர் அவர் செய்ததைப் போன்றே செய்வார் என்பதும் நினைவிருக்கட்டும்.
He promised to send one that would forerun that promised son as he did at the first place. That would introduce, and he said, when the Son of Man is being revealed.
அவர் முதல் முறை செய்தது போல அதை அறிமுகம் செய்ய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்கு முன்னோடியாக ஒருவரை அனுப்புவதாக அவர் வாக்களித்தார். மேலும் அவர் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுகின்ற போதும் என்றார்.
I don't know you. Miss Thompson, that female trouble and complications, you believe that God will make you well? Can you believe it? You will? Miss Thomas, you believe he'll make you well? Raise up your hands.
எனக்கு உங்களை தெரியாது குமாரி தாம்சன் அவர்களே, அது ஸ்திரீகளுக்கான கோளாறு மற்றும் சிக்கல்கள். தேவன் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் அதை விசுவாசிக்க முடியுமா? நீங்கள் விசுவாசிப்பீர்களா? குமாரி தாமஸ், அவர் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள்.
There's a lady sitting right behind you. She's praying. She's got arthritis. One sitting right next to her is stomach trouble. Praying also. You're going to miss it. We don't watch. You're not from here. You're from Mississippi. You're Mr. and Mrs. Stringer. If you believe with all your heart, Jesus Christ will make you well. If you can believe it. Do you? And you can receive it. Raise up your hand so that the people see you.
சரியாக உங்களுக்கு பின்னால் ஒரு பெண்மணி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் வலியுடைய மூட்டுபிக்கத்தை உடையவளாயிருக்கிறாள். அவளுக்கு பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு வயிற்று வலியோடு ஜெபித்துக் கொண்டும் கூட இருக்கிறாள். நீங்கள் அது இல்லாமற் போவதை உணரப்போகிறீர்கள். நீங்கள் கவனிக்கவில்லை. நீங்கள் இங்கிருந்து வரவில்லை. நீங்கள் மிசிசிப்பியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் திரு மற்றும் திருமதி ஸ்ட்ரிங்கர் அவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து உங்களை குணப்படுத்துவார். உங்களால் அதை விசுவாசிக்க முடியுமானால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களால் அதை பெற்றுக் கொள்ள முடியும். சரி, அது நீங்கள் தான் என்று ஜனங்கள் காணும்படியாக உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள்.
I don't know them people. I've never seen them in my life. You've got to believe for him. He's identifying himself. You believe that? With all your heart?
அந்த ஜனங்களை எனக்கு தெரியாது. நான் அவர்களை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே இல்லை. நண்பரே, நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை அடையாளம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு
விசுவாசிக்கிறீர்களா?
நீங்கள் ஏன் உங்களுடைய தலையை அசைத்து ஐயா அந்த விதமாக என்னை நோக்கி பார்த்தீர்கள்? ஆம் ஐயா, நீங்கள் அதை செய்திருக்கிறபடியால் நான் உங்களிடத்தில் ஒரு நிமிடம் பேசப்போகிறேன். நீங்கள் ஒரு விதமான முதிர்ந்த வயதுடைய பெருந்தன்மை உள்ளவராய் இங்கே உட்கார்ந்து கொண்டு என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் அப்படிப்பட்ட உத்தமத்தோடு என்னை நோக்கி பார்த்தார். அவர் அதை விசுவாசித்தார்.
You're praying for somebody who had a stroke, but your main thing you're praying, you need, you're seeking the baptism of the Holy Ghost. That's right. That is right.
நீங்கள் பக்கவாதமுள்ள யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதற்கான முக்கிய காரியம் உங்களுக்கு தேவை என்னவென்றால், நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. அது சரியே.
If you believe the lady, you're seeking employment. Besides that, that you might know that I'll be God's prophet or servant. You've had two operations. It's left you kind of weak. All kinds of conditions, spiritual troubles. I want to tell you it's all settled. Your faith makes you what I want.
நீங்கள் அதை விசுவாசித்தால் நலமாயிருக்குமே. பெண்மணியே, நீ வேலை தேடிக் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமின்றி நான் தேவனுடைய தீர்க்கதரிசியா அல்லது ஊழியக்காரனா என்பதை நீ அறிந்து கொள்வாய். உனக்கு இரண்டு அறுவை சிகிச்சைகள் நடந்துள்ளது. ஒரு விதமான பலவீனம் உன்னை விட்டு போய்விட்டது. எல்லா விதமான நிலைமைகளும் ஆவிக்குரிய கோளாறும் போய்விட்டது. அவை யாவும் தீர்த்து வைக்கப்பட்டாயிற்று என்பதை நான் உங்களிடத்தில் கூற விரும்புகிறேன். உங்களுடைய விசுவாசமே உங்களை குணமாக்குகிறது. அங்கே உங்களுக்கு அடுத்தபடியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். இங்கே பாருங்கள், அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். நீங்கள் அவரை தொட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாதல்லவா? ஆனால் அவர் கேட்கிறார்.
I'll tell you what she's praying about. You believe with all your heart? You got a gallbladder trouble. You're praying. You believe that God will heal you and make you well? You're a Mrs. Smith. That's right. Raise your hand.
நீங்கள் எதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு பித்தப்பை கோளாறு உள்ளது. நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை சுகப்படுத்தி உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் திருமதி ஸ்மித் என்பவராயிருக்கிறீர்கள். அது உண்மை. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள்.
See, he's identifying himself. What is it? It's the seed of Abraham, the faith that Abraham had, the Lord Jesus Christ among us, confirming his word with signs following.
பாருங்கள், அவர் தம்மை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அது என்ன? அது ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசத்தையுடைய ஆபிரகாமின் சந்ததியாய் உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியில் அடையாளங்கள் பின்தொடர்வதோடு தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார்.
Who, how many cards did he pray for? Raise your hand. Got your, or we better start the prayer line.
யார் எத்தனை பேர் ஜெபிக்கப்பட வேண்டும் என்று ஜெப அட்டைகளை வைத்துள்ளீர்கள்? உங்களுடைய ஜெப அட்டையை வைத்துள்ளவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஓ, நாம் ஜெப வரிசையை துவங்குவது மேலானது.
You see, you understand, don't you? Now that spirit, not only, that doesn't heal, that only identifies him being here. Your pastors have just the same authority to pray for the sick. They don't do that? No, certainly not. But they have just the same authority. These signs shall follow the believers.
நீங்கள் பாருங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதில்லையா? இப்பொழுது அந்த ஆவி மட்டுமல்ல, அது குணப்படுத்துகிறதில்லை. அது அவர் இங்கிருக்கிறார் என்பதை மாத்திரமே அடையாளம் காட்டுகிறது. உங்களுடைய போதகர்களும் வியாதியஸ்தருக்காக ஜபிக்க அதே அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களோ அதை செய்கிறதில்லை. இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர்கள் இந்த அடையாளங்கள் விசுவாசிகளை பின்தொடரும் என்ற அதே அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள்.
Now, I want my pastor friends here. This is why I called you. How many pastors here that believe with all your heart, ministers in here believe? Thank you. I wonder if you'll stand, come here, stand with me just a minute, right down here to pray for the sick. Come right down here. Now you watch the healing take place. Watch what happens.
இப்பொழுதோ எனக்கு இங்கே என்னுடைய போதக நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். அசரியா, கூட்டத்திலிருந்து கூப்பிடுங்கள். எத்தனை போதகர்கள் இங்கே உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள்? இங்குள்ள ஊழியக்காரர்களே விசுவாசிக்கிறீர்களா? ஓ, உங்களுக்கு நன்றி. நீங்கள் எழும்பி நிற்பீர்களா என்று நான் வியப்புறுகிறேன். இங்கே வாருங்கள். வியாதியஸ்தருக்காக ஜபிக்க இங்கு இறங்கி வந்து அப்படியே ஒரு நிமிடம் என்னோடு நில்லுங்கள். இங்கே இறங்கி வாருங்கள். இப்பொழுது சுகமளித்தல் சம்பவிக்கிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள்.
Won't you come form a double line right here? I'm coming down there just in a moment to pray for the sick. I want the believing pastors who wants to identify themselves as believers, that you believe that you're coming here, you're living a holy, clean life. Remember, look at here what's coming out, representing the gospel of Christ.
நீங்கள் வருவதற்கு இங்கே இரட்டை வரிசையை உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க இன்னும் ஒரு நிமிடத்தில் அங்கு வரப்போகிறேன். விசுவாசிக்கிற போதகர்கள், விசுவாசிகளாக தங்களை அடையாளம் காட்ட விரும்புகிறவர்கள் எனக்கு தேவையாய் உள்ளது. அதாவது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அதாவது இங்கே உங்களுடைய வருகையானது நீங்கள் பரிசுத்தமாக சுத்தமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நினைவிருக்கட்டும், இங்கே என்ன பலன் வரப்போகிறது என்பதை பாருங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுட்டிக்காட்டுகிறீர்களே.
Brother Blair, I know you there. You're Brother Pat. Would you form that double line where you usually do it, if you will? You're Brother Pat.
சகோதரன் பிளேர், அங்குள்ள உங்களை இல்லை, சகோதரன் பேட் அவர்களை நான் அறிவேன். நீங்கள் விரும்பினால் நீங்களும் சகோதரன் பேட் அவர்களும் நீங்கள் அதை வழக்கமாக செய்கிற விதமாக அந்த இரட்டை வரிசையை நீங்கள் உருவாக்குவீர்களா?
Believing pastors. Let's go to believe. Now look. If God so can identify himself by his word with his word, how many knows this? The Bible, Jesus said this, these signs shall follow them that believe. If they lay their hands on the sick, they shall recover.
விசுவாசிக்க போகிற விசுவாசமுள்ள போதகர்களே, இப்பொழுது பாருங்கள், தேவன் தம்மை அவருடைய வார்த்தையின் மூலம் அவருடைய வார்த்தையோடு அடையாளம் காட்டக்கூடுமானால், வேதத்தில் இயேசு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று இதை கூறினார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்?
Pastors, you've come here to identify yourself as believers. Or you are believers, aren't you? You wouldn't be standing here. Now, what did Jesus say? These signs shall follow them that believe. I'm a believer with you.
போதகர்களே, நீங்கள் உங்களை இங்கே விசுவாசிகளாக அடையாளம் காட்டவே வந்துள்ளீர்கள். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு இல்லையா? இல்லை என்றால் நீங்கள் இங்கே நின்று கொண்டிருந்திருக்க மாட்டீர்கள். இப்பொழுது இயேசு என்ன கூறினார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, நான் உங்களோடு ஒரு விசுவாசியாக இருக்கிறேன்.
I'm coming down. These are our people. We're shepherds over these flocks. I'm coming down to stretch my net with you now. Put my hands with yours.
நான் வந்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் நம்முடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள். நாம் இந்த மந்தையின் மீது மேய்ப்பர்களாய் இருக்கிறோம். நான் இப்பொழுது உங்களோடு என்னுடைய வலையை விரிக்க, என்னுடைய கரங்களை உங்களுடையதோடு இணைக்கவும் வந்து கொண்டிருக்கிறேன்.
When these people come by, if you've got anything, it's just a little skeptic in your mind, get it out right now. So that when these people come by, that each one of them coming by and we lay hands on them, they'll be healed. Will you believe with all your heart now? Everyone?
இந்த ஜனங்கள் அருகில் வரும்போது நீங்கள் உங்களுடைய சிந்தையில் ஒரு சிறு சந்தேகத்தை கொண்ட எந்த காரியத்தையாவது உடையவர்களாக இருந்தால் அதை இப்பொழுதே வெளியேற்றி விடுங்கள். எனவே இந்த ஜனங்கள் அருகில் வரும்போது, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் அருகில் வரும்போது, நாம் அவர்கள் மேல் கரங்களை வைக்க அவர்கள் குணமடைவார்கள். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா?
How many in here will be praying for the others as they pass you? Raise up your hand. I'll be praying. Remember, might be your father, your mother, your daughter, son, sister, brother.
எத்தனை பேர் அவர்கள் வரிசையினூடாக கடந்து வரும்போது மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக இங்கே இருக்கிறீர்கள்? அப்படியானால் நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன் என்பதற்கு உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நினைவிருக்கட்டும், அது உங்களுடைய தகப்பனாக, உங்களுடைய தாயாக, உங்களுடைய குமாரத்தியாக அல்லது குமாரனாக, சகோதரியாக அல்லது சகோதரனாக இருக்கலாம்.
If it is in yours, it's somebody that's going to come through this line. And what if it was them and they were dying with cancer or some hideous disease? Wouldn't you want man to be deeply sincere? Certainly we would.
அவர்கள் உங்களுடையவர்களாக இருக்கவில்லை என்றால் அது இந்த வரிசையினூடாக வருகிற வேறு யாரோ ஒருவருடையராக இருக்கப் போகிறார்கள். அது மற்றவர்களாக இருந்தாலும் என்ன, அவர்கள் புற்றுநோயினால் அல்லது ஏதோ ஒரு பயங்கரமான நோயினால் மரித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் ஆழ்ந்த உத்தமத்தோடு இருக்க வேண்டிய மனுஷராய் இருக்க மாட்டீர்களா? நிச்சயமாகவே நாம் அவ்வாறு இருப்போம்.
Now, I believe how good. Now, these in this row here, this aisle, stand over against that side. There's the prayer cards. Stand over against that side. All that's in the right section. Now, hold the left section. We get all jammed up. You see, you don't know what we're doing.
இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இங்கே இந்த வரிசையில் உள்ள இவர்கள், இந்த நடைப்பிரகாரத்தில் உள்ளவர்கள், அந்த பக்கத்திற்கு எதிராக ஜெபாட்டையோடு நில்லுங்கள். அந்த பக்கத்திற்கு எதிரே நில்லுங்கள். அந்த பிரிவில் உள்ள எல்லோரும் இப்பொழுது வழியிலே இடது பக்க பிரிவை நிறுத்துங்கள். ஏனென்றால் நாம் எல்லோரும் நெருக்கமாகி நீங்கள் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் எப்படி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையே
அறியாதிருப்பீர்கள். All that's in the right-hand section, just come this way, because you're going to come down, come around.
சரி, இந்த பிரிவில் உள்ள யாவரும் இங்கே எழும்பி நில்லுங்கள். இப்பொழுது வலப்பக்க பிரிவில் உள்ள யாவரும் அப்படியே இந்தபடியாய் வாருங்கள். ஏனென்றால் நீங்கள் சுற்றி கொண்டு வரப்போகிறீர்கள்.
And how they going out, Brother Borders? Right out the side door, come right around and in the building again. So when this side will be called in a few minutes, and they'll stand up.
நீங்கள் எப்படி போகிறீர்கள்? அவர்கள் எப்படி வெளியே போகிறார்கள்? சகோதரன் பார்டர்ஸ், வரது பக்க வாசலின் வழியாய் வெளியே போய் சுற்றி கொண்டு வந்து மீண்டும் கட்டிடத்துக்குள் வருகிறார்கள். ஆகையால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த பக்கத்தினர் அழைக்கப்படும் போது அவர்கள் எழும்பி
நிற்பார்கள்.
நாம் இப்பொழுது என்னவென்பதை பார்ப்போமாக. சரி, இந்த பிரிவில் உள்ள அவர்கள் இங்கே இந்த பக்கமாக திரும்புங்கள். உங்களுடைய ஜபாட்டைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்கமாக அங்கு செல்லுங்கள். மாடியின் முகப்பில் உள்ள நீங்கள் அங்கே வரிசையின் கடைசியிலே அவர்களை சந்திக்க கீழே நடந்து
வாருங்கள். See, and you follow the line right around. then we won't have any mix up at all.
இப்பொழுது இந்த இடதுகை பிரிவில் உள்ள இவர்கள் இடதுகை பக்கமாக அங்கே செல்லுங்கள். ஆகையால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வரிசையை உண்டாக்கி அந்த வழியாய் திரும்பி செல்லுங்கள். திரும்பி வந்து அந்த வழியாய் திரும்பி செல்லுங்கள். புரிகிறதா? நீங்கள் சரியாக வரிசையில் சுற்றி கொண்டு வாருங்கள். அப்பொழுது நாம் ஒன்றாய் கலந்துவிடவே மாட்டோம்.
And then you up in the balcony, just make your places right at them aisles and just drop right in as they come through.
அதன் பின்னர் மேலே மாடியின் முகப்பில் உள்ள நீங்கள் உங்களுடைய இடங்களை நடைப்பிரகாரங்களில் உள்ளவர்கள் வர இடமளித்து அவர்கள் வரிசையினூடாக வரும்போது உள்ளே வரவிடுங்கள்.
Now just start walking on back, each one. Walk right on back till you meet this line right around here. Just come right around up in here. Just start walking right around and come to this line right here.
இப்பொழுது அப்படியே பின்னால் நடந்து செல்ல துவங்குங்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் இங்கே சுற்றி வந்து இந்த வரிசையில் சந்திக்கும் வரையில் பின்னால் நடந்து செல்லுங்கள். அப்படியே சுற்றி வந்து இங்கே மேலே வாருங்கள். அப்படியே சுற்றி நடந்து வர துவங்கி இங்கே இந்த வரிசை அண்டைக்கு சரியாக வாருங்கள்.
Oh, what could happen right now? What could happen? This is going to be a time where something must take place.
Oh, இப்பொழுது என்ன சம்பவிக்க கூடும்? என்ன சம்பவிக்க கூடும்? இது எங்கோ ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டிய ஒரு நேரமா இருக்க போகிறது.
Now, that's right. Go right back around that way and get right in the line like that. Go right around this aisle. That's the way. Now, when you're standing, everybody on their feet, we're going to offer prayer. And this congregation is going to pray with me that you're going to be made well. Just have faith now. Don't...
சரி, இப்பொழுது அது சரி. அந்த வழியாய் சுற்றி திரும்பி போய் சரியாக வரிசையில் அந்த விதமாய் சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த நடைப்பிரகாரத்தை சுற்றி செல்லுங்கள். இப்பொழுது அதுவே வழியாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவரும் அவர்களுடைய காலூன்றி எழுமிருளுங்கள். நாங்கள் ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். இந்த சபையோர் என்னோடு ஜபிக்கப் போகிறார்கள். அதாவது நீங்கள் குணமடைய போகிறீர்கள். இப்பொழுது விசுவாசமுடையவர்களாய் இருங்கள்.
Way back in the back, come right on around and join in with this line back here. Come right around, make one big line. Come right around that way and make the one line. That's it.
அங்கே மிகவும் பின்னால் உள்ளவர்கள் சுற்றி கொண்டு வந்து சுற்றி வந்து இங்கே பின்னால் உள்ள இந்த வரிசையோடு சேர்ந்து கொள்ளுங்கள். சுற்றி வந்து ஒரு பெரிய வரிசையை உண்டாக்குங்கள். அந்த வழியாய் சுற்றி வந்து ஒரு வரிசையை உண்டாக்குங்கள். அதுதான்.
Everybody be in prayer, be real in faith. Now just don't notice the crowd now. Remember, we are enshrouded by the presence of Jesus Christ, depending on us to honor what he's done among us by having faith in his word.
ஒவ்வொருவரும் ஜெபத்தில் இருங்கள். இப்பொழுது உண்மையாகவே விசுவாசத்தில் இருங்கள். இப்பொழுது கூட்டத்தை கவனிக்காதீர்கள். நினைவிருக்கட்டும், நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தினால் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையில் விசுவாசமுடையவர்களாக இருப்பதன் மூலம் அவர் நமக்கு மத்தியிலே என்ன செய்துள்ளார் என்பதை கனப்படுத்துவது நம்மை பொறுத்ததாய் உள்ளது.
That's fine. Now, it's just be fine. I think that line is getting in just wonderful. Now, while they're all standing, I want every person now in the building to bow your head.
அது அருமையாய் உள்ளது. இப்பொழுது அது அப்படியே அருமையாயிருக்கும். வரிசை அப்படியே அற்புதமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அவர்கள் எல்லோருமே நின்று கொண்டிருக்கையில் இப்பொழுது கட்டடத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் உங்களுடைய தலையை தாழ்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Lord Jesus, it's soon to happen. The decision has to be made right now. Do we believe you're here? Do we love you? Have we faith, Lord, sufficient for what we're going to ask?
கர்த்தராகிய இயேசுவே, அது சீக்கிரத்தில் சம்பவிக்க உள்ளது. தீர்மானமோ இப்பொழுது சரியாக செய்யப்பட வேண்டியதாய் உள்ளது. நீர் இங்கிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமா? நாங்கள் உம்மை நேசிக்கிறோமா? கர்த்தாவே, நாங்கள் எதை கேட்டுக்கொள்ளப் போகிறோமோ அதற்கான போதிய விசுவாசத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோமா?
These people are identifying themselves by standing in the line. Lord, may it not be in vain. May it be, Lord, that they pass through here, each one will just pass like it is passing under Christ. For we know he's here. And we pray that they'll receive their healing.
இந்த ஜனங்கள் வரிசையில் இருப்பதன் மூலம் தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அது வீணா இல்லாமல் இருப்பதாக. கர்த்தாவே, அவர்கள் இங்கே வரிசையினூடாக கடந்து செல்லும் போது ஒவ்வொருவரும் இயேசு அண்டை கடந்து சென்று கொண்டிருப்பதைப் போன்றே அப்படியே கடந்து செல்வார்களாக. ஏனென்றால் அவர் இங்கிருக்கிறார் என்று நாங்கள் அறிந்துள்ளோம். அவர்கள் தங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
I'm sure that even in weeks and weeks to come, these people will be going to their pastors, women that had female trouble, stomach trouble, man with prostate, all kinds of troubles will be made well, saying, you know, the thing just left me, for they're in your presence.
வருகின்றதான வாரா வாரங்களிலும் கூட இந்த ஜனங்கள் தங்களுடைய போதவர்களண்டை சென்று ஸ்திரீகளுக்கான கோளாரணையுடைய ஸ்திரீகள் வயிற்று தொல்லை சுரப்பி தொல்லையோடு உள்ள புருஷரும் எல்லா விதமான தொல்லைகளுமே குணமாக்கப்பட்டு உங்களுக்கு தெரியுமா அந்த காரியம் அப்படியே என்னை விட்டு நீங்கிவிட்டது என்று கூறுவார்கள் என்ற நிச்சயமுடையவனாய் நான் இருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்கள்.
May they come to you now and draw this what you have died for. They're the seed of Abraham. And you've conquered for them. May they come and receive what you have given to them.
அவர்கள் இப்பொழுது வரிசையினூடாக வந்து நீர் மரித்துள்ளதற்கான இதை இழுத்துக் கொள்வார்களாக. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்காக ஜெயம் கொண்டிருக்கிறீர். அவர்கள் வந்து நீர் அவர்களுக்கு அளித்துள்ளதை பெற்றுக் கொள்வார்களாக.
Satan, you have been so exposed this week, so you know that you are a defeated being. Jesus Christ defeated you at Calvary. He raised up on the third day for our justification. And he stands among us now, and our faith looks to him. And away from you or anything that you've done, leave these people in the name of Jesus Christ.
சாத்தானே, நீ ஒரு தோற்கடிக்கப்பட்டவராய் இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ளும் அளவிற்கு நீ இந்த வாரத்தில் அவ்வளவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே உன்னை தோற்கடித்து விட்டார். நாங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் இப்பொழுது எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார். எங்களுடைய விசுவாசமோ அவரையே நோக்கி பார்க்கிறது. உன்னிடத்திலிருந்தும் மற்றும் நீ செய்துள்ள எந்த காரியமானாலும் அதை எடுத்து போட்டு விட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்து ஜனங்களை விட்டு போ.
We have did just as the master bid us to do. How many of you that went through that line believes that you're going to be well? Raise up your hand. I'll join mine with you.
எஜமானங்களை செய்யும்படி கட்டளையிட்டுள்ளபடியே நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த வரிசையினூடாக உங்களில் எத்தனை பேர் சென்று நீங்கள் குணமடையப் போகின்றீர்கள் என்று விசுவாசித்தீர்கள்? அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நானும் என்னுடைய கரத்தை உங்களோடு சேர்த்து உயர்த்துகிறேன்.
What we were doing that last, there's a group of ministers there. Many of them were sick. I knew it. But they're trying to put forth their effort to get their congregation in, whether they get in or not. That's genuine shepherd.
நாங்கள் இங்கே ஒரு கூட்ட ஊழியர்களாக கடைசியிலே என்ன செய்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்களில் அநேகர் சுகவீனமாயிருந்தனர். நான் அதை அறிந்திருந்தேன். ஆனால் அவர்கள் உள்ளே இருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் தங்களுடைய சபையார் உள்ளே வர முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அதுவே அசலான மெய்ப்பொருளாகும்.
The Holy Spirit said to me, cause them to join hands with each other. We laced our hearts and nets together and our prayers together. Jesus, make them well too. And make them strong shepherds, strong in the word of the Lord.
பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கரங்களை சேர்த்துக் கொள்ளும்படி செய்கின்றார். நாங்கள் எங்களுடைய இருதயங்களை ஒன்றாக கட்டி பிணைத்து ஒன்று சேர்ந்து எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுத்தோம். இயேசு அவர்களையும் கூட குணப்படுத்துகிறார். அவர்களை பலமான மெய்ப்பொருளாக கர்த்தருடைய வார்த்தையில் பலமுள்ளவர்களாக ஆக்குவாராக.
May God, my brother, may He give you all the desires of your heart. May you serve Him all the days and have power of God in your lives to minister to this fine bunch of people.
என் சகோதரர்களே, தேவன் அவர் உங்களுக்கு உங்களுடைய எல்லா இருதயத்தின் வாஞ்சைகளையும் அளிப்பாராக. நீங்கள் அவருக்கு எல்லா நாட்களிலும் சேவை செய்வீர்களாக. இந்த அருமையான ஜனக்கூட்டத்திற்கு ஊழியம் செய்ய உங்களுடைய ஜீவியங்களில் தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வீர்களாக.
May Jesus Christ, who's been with us and is with you all the time, may He make Himself more prominent to you than He's ever before.
நம்மோடு இருந்து வருகிற எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இதற்கு முன்பு எப்போதும் இருந்து வந்துள்ளதை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக.
You people, some of you that were crippled, you might not see no difference for a while. You might not see no difference. Look what Abraham did. Don't make any difference. That ain't what you're looking at. Don't look at your symptoms. Look at what he said.
ஜனங்களே, நீங்கள் முடமாயிருந்த உங்களில் சிலர் நீங்கள் கொஞ்ச நேரமாக எந்த வித்தியாசத்தையுமே காணாமல் இருக்கலாம். நீங்கள் எந்த வித்தியாசத்தையுமே காணாமல் இருக்கலாம். ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதை நோக்கி பாருங்கள். அது எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணுகிறது இல்லையே. நீங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பது அதுவல்ல. நீங்கள் உங்களுடைய நோய் அறிகுறிகளை நோக்கி பார்க்காதீர்கள், அவர் என்ன கூறினார் என்பதையே நோக்கி பாருங்கள்.
If you say, I still feel the pain, that don't have nothing to do with it. You've done what God said do. See, don't look at that. Look at what he said. God said it was so, I believe it. Don't you? With all my heart, I believe it.
நீங்களோ, நான் இன்னமும் வலியை உணர்கிறேன் என்று கூறினால், அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவன் என்ன செய்யும்படி கூறினாரோ அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். பாருங்கள், அதை நோக்கி பார்க்காதீர்கள். அவர் என்ன கூறினார் என்பதையே நோக்கி பாருங்கள். அது அவன்னமாய் இருந்தது என்று தேவன் கூறினாரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நான் என்னுடைய முழு இதயத்தோடு அதை விசுவாசிக்கிறேன்.
The Lord God bless you till I see you again. My prayers is for you. The night don't get too dark. The rain don't fall too hard. I'll be praying for you. You pray for me until we meet again. God bless you. Now, brother pastor.
நான் உங்களை மீண்டும் காணும் வரை தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஜெபங்கள் உங்களுக்காகவே இருக்கின்றன. இரவு எவ்வளவுதான் அந்தகாரமானாலும், மழை எவ்வளவு அதிகமாக பொழிந்தாலும், நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன். நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். நான் மீண்டும் சந்திக்கும் வரையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது போதகராக இருந்து கொண்டிருக்கிற சகோதரனே, பாருங்கள்.